السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين، أما بعد. القرآن விரிவுரை வகுப்புடைய மூணாவது அங்கம். இதில் சூரத்துல் ஃபலக் என்ற சூராவுடைய விரிவுரைய பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னால சூரத்துல் நாஸ் என்ற சூராவுடைய விரிவுரையை நாங்க பார்க்கக்கூடிய நேரத்தில், சென்ற வகுப்புல சூரா ஃபலக், சூரா நாஸ் இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள தொடர்புகள் என்ன, இந்த ரெண்டும் இரட்டை சூராக்கள், தௌ அமான் என்று உலமாக்களால வர்ணிக்கப்படக்கூடிய சூராக்கள், இரட்டை சூராக்கள், ஒரே தரவேல இறங்கிய சூராக்கள் என்றதுனால இந்த ரெண்டுக்கும் உரிய சிறப்புகள் என்ன, இறங்கிய காரணம் என்ன, இறங்கிய இடம் சந்தர்ப்பம், இவைகளை பத்தி நாங்க விளக்கமாக சென்ற வகுப்புல பாத்திக்கிறோம். அதனால இன்றைய பாடத்துல சூரா ஃபலக்குடைய விரிவுரைக்குள்ள நேரடியாக நுழையலாம். இதுல முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் கூறுகிறேன். பிஸ்மில்லாஹ்வுடைய விளக்கம் ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்தது இந்த சூராவுடைய முதல் வசனம், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக். நபியே, நீர் சொல்வீராக, அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் என்பது இந்த ஆயத்துடைய மொழிபெயர்ப்பு. இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபியே நீர் சொல்வீராக, அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். அப்ப இதுல கூறுவீராக என்ற வார்த்தையின் விளக்கம் சூரா நாசுடைய விரிவுரையில் கூறப்பட்டிருக்கிறது. கூறுவீராக என்ற வார்த்தைய நபி அவங்களை பார்த்து சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த சூரா நபியவர்களுக்கு நேரடியாக இறக்கப்பட்டிருந்தாலும், இந்த கூறுவீராக என்ற வார்த்தையின் மூலம் இந்த சூராக ஊதக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் விதிக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, வெறுமனே ஊதுறது மட்டுமல்ல, இந்த சூராவ விளங்குறது, அதன்படி அமல் செய்யறது, இந்த எல்லா விஷயங்களும் இந்த கூறுவீராக என்ற வார்த்தைக்குள்ள உள்ளடங்குது. அடுத்ததாக குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்றால் அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். குல் என்றால் கூறுவீராக, அஊது என்றால் நான் காவல் தேடுகிறேன் என்ற அர்த்தம். பிரப்பில் ஃபலக், அல் ஃபலக் என்றால் அதிகாலை வைகரை பொழுது, ரப் என்றால் இறைச்சகன், அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். இவ்வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அல் ஃபலக் என்ற வார்த்தைக்கு அதிகாலை என்பதே மிகச்சரியான கருத்தாகும். இந்த இடத்துல தஃப்ஸீருடைய பெரும்பாலான உலமாக்கள் ரப்புல் ஃபலக் என்றால் அதிகாலையின் இறைவன், அல் ஃபலக் என்றால் அதிகாலை நேரம் என்ற கருத்தை தான் பெரும்பாலான உலமாக்கள் இந்த இடத்துல குறிப்பிடுகிறாங்க. மிக சரியான கருத்து அதுதான். எனினும் அவ்வார்த்தைக்கு கீழ் வரும் அர்த்தங்களும் ஒரு சில அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வார்த்தைக்கு அதிகாலை என்ற கருத்துதான் மிக சரியானது என்றிருந்தாலும், இன்னும் சில விளக்கங்களும் இன்னும் சில அர்த்தங்களும் உலமாக்களால் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில அல் ஃபலக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்பினங்களும் என்ற அர்த்தம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், அல்லாஹ்வுடைய அனைத்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிடத்திலிருந்தும் நான் அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடுகிறேன். பிரப்பில் ஃபலக், அனைத்து படைப்பினங்களுடைய இரட்சகன், அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இரண்டாவது அர்த்தம் கொண்டிருக்கிறது பலம் என்ற வார்த்தைக்கு நரகில் உள்ள ஒரு வீடு. அல் பலம் என்றால் நரகில் உள்ள ஒரு வீடு. அது திறக்கப்படும் போது அனைத்து நரகவாசிகளும் அதன் உஷ்ணம் தாங்காமல் கதறி அழுகின்றனர். அல் பலம் என்பது நரகத்திலே உள்ள ஒரு வீடு. அந்த வீட்டுடைய இரட்சகன் அல்லாஹ் அவனிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன், அந்த வீட்டை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அர்த்தமும் உள்ளடங்குது. மூணாவது நரகின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு கிணறு. அதன் மூடி திறக்கப்படும் போது வெளிப்படும் தீச்சுவாலையால் நரகமே கதறி அழ ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு கிணறு நரகத்துடைய அடிப்பகுதியில் இருக்குது. அந்த கிணறுடைய இரட்சகனே. நாலாவது நரகின் பேர்களில் ஒன்று அத்தையர் ஜஹன்னம். இப்படியான பேர்கள் நரகத்துக்கு ஈக்கிறத போல நரகத்தினுடைய பேர்களில் ஒன்றுதான் அல் பலம் என்றது. ஐந்தாவது நரகில் உள்ள ஒரு சிறைச்சாலை. நரகத்தில் உள்ள ஒரு சிறைச்சாலை தான் அல் பலம் என்பது. அந்த சிறைச்சாலையுடைய இரட்சகனிடத்திலே பாதுகாவல் பெறுகிறேன். இதுதான் பாதுகாவல் தேடுகிறேன். எதனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற விஷயம் அடுத்ததாக வருகிறேன். இதுக்கு முன்னால சூரா நாஸ்ல நாங்க பாதிக்கிறோம், எதனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், விட்டும் காவல் தேடுகிறேன் என்ற விஷயம் முன்னால வந்தது. அதே போல இந்த சூராவில் மின் ஷர்ரி மா கலம், அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும். இந்த உலகத்தில அல்லாஹ்வினால படைக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம், ஜின்னாக இருக்கலாம், ஏனைய மிருகங்கள், விஷஜந்துக்கள் அல்லது ஏனைய படைப்பினங்கள், எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனைத்து படைப்பினங்களில் இருந்தும் அவைகளுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கும் அனைத்து படைப்பினங்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் அவனது படைப்பினங்கள் ஆகும். அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், அவைகளுடைய தீங்கை விட்டும் நான் காவல் தேடுகிறேன். மூன்றாவது ஆயத் وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ. இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும். غاسق غاسق என்றால் இருள் சூழும் நேரம், இரவு என்ற அர்த்தம். إِذَا وَقَبَ அந்த இரவு ஏற்படும் போது, இரவு உதிக்கும் பொழுது, இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும். இரவு நேரம் என்பது அபாயங்கள் நிறைந்த நேரமாகும். திருடர்கள், கெட்டவர்கள், மிருகங்கள், விஷஜந்துகள் போன்றவற்றிலிருந்து தீங்குகளும் அச்சுறுத்தல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இரவில் அதிகமாக இருக்கின்றன. அப்ப உலகத்தில் பிச்சனாக்கள், குழப்பங்கள், ஊசாட்டங்கள், பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு பெரும்பாலான சந்தர்ப்பம் தான் இரவுடைய நேரம். அப்ப இரவு நேரத்துலதான் அது வந்து மனிதர்களாக இருந்தாலும், விஷஜந்துக்கள், மிருகங்கள், இவைகளாக இருந்தாலும், இவைகளுக்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு தீங்கு ஏற்பட்டது பெரும்பாலும் இரவு நேரத்துலதான். எனவேதான் இருள் சூழும் நேரத்திலே, இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஆயத்தில வழிகாட்டி கொண்டிருக்கிறார். எனவேதான் இருள் பரவும் போது ஏற்படும் தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். அதே போல நாங்க பாதுகாப்பு தேடக்கூடிய அடுத்த விஷயம் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். என்றால் ஊதும் பெண்கள், மந்திரித்து ஊதும் பெண்கள் அல்லது மந்திரித்து ஊதும் ஆத்மாக்கள் என்ற அர்த்தம். சில ஹுபத், இது வந்து ஹுபுதா என்ற அரபு வார்த்தையுடைய பன்மை சொல். சில ஹுபத் என்றால் முடிச்சுக்களில் மந்திரித்து ஊதும் பெண்களுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இந்த ஆயத்தில் வந்திருக்கக்கூடிய முடிச்சுகளில் ஊதுதல் என்பது சூரியன் செய்யும் பொழுது மந்திரங்களை சொல்லி கயிற்றில் அல்லது நூலில் முடிச்சுகளை இட்டு அம்முடிச்சுகளில் ஊதுவதை குறிக்கிறது. பொதுவாக சூரியன் செய்யப்படக்கூடிய நேரத்தில் நூல் அல்லது கயிறு இப்படியான சாமான்கள் என்ன செய்வாங்க, மந்திரங்களை ஊதி அவங்களுடைய சூனியக்காரர்கள் தங்களுடைய மந்திரங்களை ஓதி அந்த நூல்கள்ல முடிச்சு போடுவாங்க. இது சூனியக்காரர்கள் சூனியம் செய்யக்கூடிய முறைகள்ல ஒன்று. அப்ப இப்படியாக சூனியம் செய்யும் பொழுது அந்த முடிச்சுக்களில் மந்திரித்து ஊதும் பெண்கள், எனவே இந்த இடத்துல முடிச்சுகளில் மந்திரித்து ஊதுதல் என்று சொன்னால் அந்த முறையில மட்டும் செய்யப்படக்கூடிய சூனியம் அர்த்தம் அல்ல. அப்ப முடிச்சுகள்ல மந்திரித்து ஊதக்கூடிய சூனியம் மட்டுமல்ல, எல்லா விதமான சூனியங்களும் இந்த வார்த்தைக்குள்ள உள்ளடங்குது. அப்ப இந்த இடத்துல முடிச்சுகளில் மந்திரித்து ஊதி செய்யப்படும் சூனியம் என்று குறித்து சொல்லப்பட்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த முறையில தான் சூனியம் செய்யப்பட்டது. நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட முறை முடிச்சுகளில் மந்திரித்து ஊதி நபி அவர்களுக்கு எதிராக சூனியம் செய்யப்பட்டது. அப்ப அந்த முறையில மட்டும் செய்யப்பட்டால்தான் சூனியம் என்று அர்த்தமும் அல்ல, அந்த முறையில செய்யப்படக்கூடிய சூனியத்துக்கிட்ட இருந்துதான் இந்த சூரத்தை பாதுகாக்கும் என்பது மட்டுமல்ல, எல்லா விதமான சூனியங்களும் உள்ளடங்கும், எல்லா விதமான சூனியங்களுடைய பிரச்சினைக்கும் தீர்வாகவும் இந்த சூரா இந்த ஆயத்துக்கள் அமையும். அதே போல இந்த ஆயத்தில அந்நஃபாசாத், முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்கள் என்று பெண்கள் ஏன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க, பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பதன் காரணம் நபி அவர்களுக்கு சூனியம் செய்த நபீத் இப்னு அஸம் எந்த யூதர் என்ற யூதருடைய பெண் மக்களே மந்திரங்களை சொல்லி முடிச்சுகளில் ஊதினர் என்பதனாலாகும். இல்லையெனில் சூனியம் செய்யும் அனைத்து ஆன்மாக்களும் இவ்வசனத்தில் உள்ளடங்குகின்றன. எனவே நாம் நினைக்க கூடாது ஆண்கள் சூனியம் செய்தால் அந்த சூனியத்திலேயே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது, அல்லது சூனியம் செய்யும் ஆண்கள் இந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை என்று நாம் நினைக்க கூடாது. பெண்கள் இந்த இடத்துல குறித்து சொல்லப்பட்டிருப்பதற்கான காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்த லபீத் இப்னு அஸம் இந்த யஹூதி இந்த யூதன் அவன் சூனியம் செய்யக்கூடிய நேரத்தில் நூல்ல 11 முடிச்சுகளை போட்டு சூனியம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நூல்கள்ல முடிச்சுகளை மந்திரித்து ஊதிய வேலையை செஞ்சவங்க அந்த யூதனுடைய பொம்புள பிள்ளைகள், எனவேதான் அதனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த ஆயத்தில குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இல்லையா சொன்னால் சூரியம் செய்யறது அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், ஜின்னாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அனைவருடைய சூரிய தீங்கிலே இருந்து பாதுகாக்க இருக்கிறேன் என்றுதான் இந்த ஆயத்துக்கு அர்த்தம். ஆகிய இரு சூறாக்களும் நபி அவர்களுக்கு சூரிய முறிவு மருந்தாக இறக்கப்பட்டன. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் சூரத்து நாசுடைய முகமுறையில இந்த சூரத்து நாஸ், சூரத்து பலம், இந்த இரட்டை சூறாக்களும் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டதற்கான காரணம் நபி அவர்களுக்கு செய்யப்பட்ட சூனியத்துக்கு மருந்தாகத்தான், சூனிய முறிவு மருந்தாகத்தான் இந்த ரெண்டு சூறாக்களும் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அப்ப இந்த ரெண்டு சூறாக்களும் இறக்கப்பட்டதற்கான காரணத்தை உலமாக்கள் சொல்றாங்க. உலமாக்கள் சொல்லக்கூடிய காரணங்கள்ல ஒன்று என்னென்றால் நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது, அந்த சூனியத்தை உடைக்கிறதுக்காக முறிக்கிறதுக்காகத்தான் இந்த சூறாக்கள் ரெண்டும் இறக்கப்பட்டன.
அப்ப நபி அவர்களுக்கு சூனியன் செய்யப்பட்ட நிகழ்வு நடந்திருக்குது. நபி அவர்களுக்கு சூனியன் செய்யப்பட்ட நிகழ்வு இந்த இடத்துல சுருக்கமாக தரப்பட்டிருக்கு. சூனியன் செய்யப்பட்ட வரலாறு என்னன்னு சொன்னா, இது ஒரு சஹீஹான ஹதீஸ் என்ற வருகிறது. புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகள்ல சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய தகவல் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியன் செய்யப்பட்ட அந்த நிகழ்வு இது எப்ப நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில குறைசி காப்பிர்களோட யுத்த நிறுத்த ஒப்பந்தம் செஞ்சாங்க. ஜுல்ஹஜ் மாதத்துல இந்த உடன்படிக்கை நடக்குது. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை முடிஞ்சு ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு முஹர்ரம் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு திரும்பி வராங்க. நபியாக மதீனாவுக்கு வந்ததன் பின்னால மதீனாவுல இருந்த நபியவர்களுக்கு எதிரான சமூகம் தான் யூதர்கள். மதீனாவுக்கு வெளியில நபியவர்களுக்கு எதிராக இருந்த சமூகம் வந்து குறைசி காபிர்கள். இப்ப நபியவங்க ரெண்டு விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க. ரெண்டு விதமான சமூகங்களுடைய எதிர்ப்புகள், ஒன்று உள்நாட்டில யூதர்களுடைய பிரச்சனை, வெளிநாட்டில குறைசி காபிர்களுடைய மற்றும் ஏனைய அரேபிய கோத்திரங்களுடைய பிரச்சனை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவுக்கு போறாங்க. உம்ரா செய்ய முடியாம நடந்ததுதான் ஹுதைபியா என்ற உடன்படிக்கை. குறைசி காபிர்களோட 10 வருடங்களுக்கு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அப்ப மதீனாவில இருந்த யூதர்கள் பாக்குறாங்க, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கும் இவருடைய தோழர்களுக்கும் இப்ப வெளிநாட்டில சுதந்திரமாக நடமாடலாம். மதீனாவுக்கு வெளியில எந்த பிரச்சனையும் இல்ல, பாதுகாப்பு. ஏன்னு சொன்னால 10 வருஷத்துக்கு யுத்த நிறுத்த ஒப்பந்தம். எனவே யூதர்களுடைய பொறாம இன்னும் அதிகரிக்குது. யூதர்களுடைய வைராக்கியம் முஸ்லிம்களுக்கு எதிராக இன்னும் அதிகரிக்குது. எனவே குறைசி காபிர்களோட நபியவங்க சமாதான உடன்படிக்கை செஞ்சு மதீனாவுக்கு வந்ததோட யூதர்கள் பாக்குறாங்க, இவரை இப்படியே நாங்க உட்டு கொண்டிருந்தால் இவர் எங்கட தலைக்கு மேலே மேறிடுவாரு. எனவே இவருக்கு உடனடியாக ஒரு முடிவு கட்டணும். இவருக்கு உடனடியாக ஒரு முடிவை கட்டினாட்டான் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இவர் குறைசி காபிர்களோட கூட சமாதான ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாரு, அடுத்தது எங்களதான் கை வைப்பாரு என்ற அடிப்படையில யூதர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இவருக்கு நாங்க சூனியல் செஞ்சு ஆளை குளோஸ் பண்ணணும். சூனியல் செஞ்சு ஆளுக்கு பாதிப்பை உண்டாக்கி ஆளுடைய பலத்தை குறைக்கணும் என்றதுக்காக வேண்டி யூதர்களுடைய தலைவர்கள் எல்லாம் லபீத் இப்னு அஸம் என்ற பெரிய சூனியக்காரன், இவன் ஒரு யூதன், பனு துரைத் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதன், இவன் வந்து பெரிய சூனியக்காரன். மதீனாவில இருந்த யூத தலைவர்கள் எல்லாம் இவனை தேடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, உனக்கிட்ட எங்களுக்கு உதவி ஒன்று வேணும். என்ன உதவி? சொன்னாங்க, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரும் தோழர்களும் மதீனாக்கு வந்திருக்கிறாங்க வெற்றியோட, இவங்களுக்கு இந்த நபிக்கு நீ சூனியன் செஞ்சு தரணும், இவருக்கு நீ சூனியன் செய்யணும். அவன் ஒரு பெரிய சூனியக்காரன், அப்ப அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அப்ப யூத தலைவர்கள் சொன்னால், உனக்கு நாங்க 3 பொற்காப்பிகள், 3 தீனார்கள் தருவோம், 3 பொற்காப்பிகள், இதை நீ எடுத்துக்கொண்டு இந்த நபிக்கு சூனியன் செய்யணும். அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். அதுக்கு பின்னால நபி இப்னு ஆஃபன் சொன்னான், சூனியன் சும்மா செய்ய இயலாது, தூரத்துல இருந்து சும்மா செய்ய இயலாது, சூனியன் செய்யறதாக இருந்தால் அந்த நபியுடைய தலைமுடி எனக்கு வேணும், அவர் தலவாரக்கூடிய சீப்புடைய 4-5 பல்லு எனக்கு வேணும் என்று சொல்லி அந்த நபி இப்னு ஆஃபன் என்ற சூனியக்காரன் சூனியத்துக்கு சாமனை கேட்கிறான். அப்ப இந்த யூத தலைவர்கள் பார்த்தாங்க, இதனால் எப்படி எடுக்கிறது? நபியுடைய தலைமுடி வேணும், அவங்க தலவாரக்கூடிய சீப்புடைய பல்லுகளும் வேணும், இதை எப்படி எடுக்கிறது? இப்ப யூதர்கள் பார்த்தாங்க, ஒரு வழி ஒன்றிருக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹாதிம்கள்ல, நபி அவங்களுக்கு பணிவிட செய்யக்கூடிய ஆட்கள்ல ஒரு யூத வாலிபனும் இருந்தான். யூத வாலிபன் நபி அவங்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடியவனாக ஒரு யூத வாலிபன் இருந்தான். அந்த யூத வாலிபனுக்கிட்ட அந்த யூதர்களை பேசி அவன்ட தலையை கழுவினாங்க. சொன்னாங்க, நீ என்னதான் இருந்தாலும் இவருடைய ஹாதிமாக இருந்தாலும் நீ எங்கட சமூகத்தை சேர்ந்தவன், இந்த இடத்துல நீ எங்களுக்கு பெரிய உதவியோட செய்யணும். அந்த நபிக்கு நீ வெளிரங்கமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தேவையில்லை. அந்த நபியுடைய தலைமுடி எப்படி உனக்கு கிடைக்கும் என்றால், நீ அவருடைய பாதி, அவருடைய தலைமுடியில கொஞ்சமும் அவர் தலவாரக்கூடிய சீப்புடைய பல்லு ரெண்டு மூணு துண்டு எங்களுக்கு தேவை. அப்ப அந்த யூத வாலிபன் என்ன செஞ்சார்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமுடியில இருந்து சிலதையும் சீப்புடைய ரெண்டு மூணு பல்லையும் எடுத்து யூதர்கள்ட்ட கொடுத்துட்டார். அந்த யூதர்கள் இதை வச்சு நபி அவர்களுக்கு சூனியன் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியத்தை செஞ்சு ஈச்சம் பாலையுகிறது. பொதுவா ஈச்ச மரமும் தென்னை மரமும் ஒரே மாதிரி தான். எங்கட நாட்டுல உள்ள தென்னை மரத்துல என்னவெல்லாம் ஈக்குதோ ஈச்ச பழத்தை தவிர அடுத்த எல்லா ஈச்ச மரத்துல ஈக்கும் தேங்காவும் தவிர, அந்த மரத்துல வரக்கூடியது ஈச்ச பழம், எங்கட மரத்துல வரக்கூடிய தேங்காய், இதுதான் வித்தியாசமே ஒழிய அடுத்து எல்லாம் ஈக்குது. மட்டையில இருந்து, ஊழியில இருந்து, பாலையில இருந்து எல்லாம் ஈக்குது. அப்ப அந்த ஈச்சம் பாலை நபியவர்களுக்கு சூனியம் செஞ்சு நபியுடைய தலைமுடி, அடுத்தது சீப்புடைய பல்லு, இந்த ரெண்டையும் வச்சு ஒரு நூல் ஒன்றை எடுத்து அந்த நூல்ல வந்து 11 முடிச்சுகளை போட்டாங்க. அந்த நூல்ல 11 முடிச்சுகள், அந்த 11 முடிச்சுகள் ஒவ்வொன்றில ஒவ்வொரு முடிச்சிலையும் ஒரு ஊசி குத்தப்பட்டு சூனியம் செய்யப்பட்டு அந்த சூனியம் ஈச்ச மரத்துடைய, அதுவும் ஆண் மரம். இந்த பொதுவா மரங்கள்ல ஆண் பெண் நீக்குது, அது ஜக்கர் வல்குன்சா. ஈச்ச மரத்திலையும் ஆண் ஈச்ச மரத்துடைய பாலையை எடுத்து அந்த பாலைக்குள்ள அந்த சூனியத்தை வச்சு அதுக்கு பின்னால் அதை கொண்டு வைத்து ஜர்வான் என்று சொல்லப்படக்கூடிய கிணறு, அந்த கிணத்துக்கு அடியில ஒரு கல்லு, அந்த கல்லுக்கு அடியில இந்த சூனியம் செஞ்ச இந்த தாமரை கொண்டு வைத்து வச்சாங்க. இது நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட முறை. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதன் பின்னால் இப்ப அதனுடைய தாக்கம் வெளிப்பட ஆரம்பிக்குது. நபி அவர்களுக்கு நோய் ஏற்பட ஆரம்பிக்குது, நோய் வாய்ப்பட்டாங்க. நபியுடைய தலைமுடி எல்லாம் உதிர ஆரம்பிக்குது சூனியத்துடைய தாக்கம். சில ரிவாயத்துகள் வருகிறது, கிட்டத்தட்ட 6 மாதங்கள் நபி அவங்க இப்படி இருந்தாங்க. 6 மாத காலமாக நபி அவர்கள் நோய் வாய்ப்பட்டிருந்தாங்க, தலைமுடி உதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. நபி அவங்க சில வேலைகளை செய்வாங்க, நான் தான் இதை செய்கிறேன் என்று நபி அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சூனியத்தாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. இப்படி நபி அவங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கும் தெரியாது நபி அவங்களுக்கு வந்திருக்கக்கூடியது என்ன நோய், நபி அவங்களுக்கும் தெரியாது. இப்ப நபி அவங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு நாள் தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க. தூங்கக்கூடிய நேரத்துல நபி அவங்க கனவுல பாக்குறாங்க. பொதுவாக நபிமார்களுடைய கனவுகள் வந்து வகையாக கருதப்படும். நாங்க காணக்கூடிய சில கனவுகளுக்கு அர்த்தமே நீக்காது. சில நேரம் இப்படி நடக்குமா என்று கற்பனை கூட செய்ய முடியாத கனவெல்லாம் எங்களுக்கு தென்படும். அர்த்தம் இல்லாத கனவுகள், வீண் கனவுகள், பயமுறுத்தக்கூடிய கனவுகள். ஆனால் நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் நபிமார்களுக்கு அல்லாஹ் நேரடியாக கொடுக்கக்கூடிய வகை. நபிமார்களுடைய கனவுகள் மிக தெளிவானதாக அறிவிக்கும். எந்த விதமான சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கும் அந்த கனவுகளுக்குள்ள இடம் இருக்காது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கனவுல பாக்குறாங்க, நபி அவர்களுக்கிட்ட ரெண்டு மலக்குமார்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு மலக்குமார்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு மலக்குமார்கள் நபி அவர்களிடத்துல வந்து ஒரு ஆள் சொல்றாரு, இவருக்கு சுகையினமாயிக்குதுனா, இவருக்கு சுகம் இல்லைனா என்று சொல்றார். அடுத்தவர் கேட்கிறாரு, என்ன காரணம், இவர் ஏன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, இவருடைய பிரச்சனை என்ன? அப்ப அடுத்தவர் சொல்றாரு, இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குது, அதுதான் இவருக்குள்ள நோய், வேற நோய்கள் அல்ல, இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குது. அப்ப அடுத்தவர் கேட்கிறாரு, சூனியம் செஞ்சது யாரு? அடுத்த மலத்தை சொல்றாரு, லபீஸ் அசம் என்ற யூதன் இவருக்கு சூனியம் செஞ்சிருக்கிறார். சூனியம் எப்படி செஞ்சிருக்கிறார்? சூனியம் செஞ்ச முறையையும் அடுத்த மலத்தை சொல்றாரு. செஞ்ச சூனியத்தை எங்க கொண்டு வைத்து ஒழித்து வச்சிருக்கிறான்? அந்த இடத்தையும் அடுத்த மலர்ந்து சொல்றாரு. இந்த கிணத்துல இந்த கல்லுக்கு கீழான இந்த தாமங்கள் சூனியம் செய்யப்பட்டு மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அடுத்த மலர்ந்து சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தூக்கத்துல இருந்து விழிக்கிறாங்க. விழிச்சதோட இப்ப நபி அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு விளங்கியாச்சு, பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு விளங்கியாச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷா, இது காலம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஏற்பட்டிருந்த நோய் என்னன்னு தெரியுமா? இதுதான் என்னுடைய பிரச்சனை, எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை சொன்னாங்க. அதுக்கு பின்னால ஹஜரத் அலி, துபைர், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க மூணு பேரும் போங்க, இந்த இடத்துல ஒரு கிணறு நீக்குது, அந்த கிணத்துல இந்த கல்லுக்கு கீழான அந்த சூனியம் செய்யப்பட்ட நூல் சாபமெல்லாம் நீங்குது, நீங்க அதை எடுத்துக்கொள்வாங்க. அப்ப இந்த சஹாபாக்கள் போய் அந்த சூனியத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்ப வீட்டு பார்த்தாங்க அந்த அந்த கிணத்துடைய தண்ணி மருதாணி தண்ணி மாதிரி சிவந்த நிறத்துல இருந்தது. அந்த கல்லுக்கு கீழே அந்த கிணத்துடைய தண்ணி எல்லாம் நிறைச்சி அந்த கல்லுக்கு கீழால இருந்து அந்த சூனியத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால இந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் வந்து இறங்கி இந்த ரெண்டு சூராக்களையும் நபி அவர்கள் ஓதி காண்பிக்கிறாங்க. அந்த சூனியத்துடைய அந்த பொருள் கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நார் இந்த ரெண்டு சூராக்களை ஓதுறாங்க. இந்த ரெண்டு சூராக்கள்லையும் மொத்தம் 11 ஆயத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆயத்தை ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சும் அபில ஆரம்பிக்குது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், அந்த நூல்ல போடப்பட்டிருந்த ஒரு முடிச்சு. இதுக்கு பின்னால சூரத்துல் நார் ஓதுறாங்க. அந்த சூரா ஓதக்கூடிய நேரத்திலையும் அந்த நூல்ல இருந்த ஒவ்வொரு முடிச்சுக்களாக அபில ஆரம்பிக்குது. இதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூரியன் முறியடிக்கப்படுகிறது. சூரியத்தில் இருந்து பரிபூர்ண குணம் நபி அவர்கள் அடங்கி கொண்டாங்க. அப்ப இந்த இடத்துல பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னார், சூனியம் செய்யப்படலாமா, சூனியம் என்ற ஒன்று இருக்குதா என்றது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். சூனியத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்த காலத்திலையும் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்குது. சூனியம் உண்மைதானா, இந்த சூனியம், அதே போல கண்ணூறு, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் உண்மைதானா, மார்க்கத்துல இவைகள் எல்லாம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்குதா, நடைமுறைக்கு சாத்தியமா என்ற பிரச்சனை இது வந்து அந்த காலத்துல இருந்து இன்று வரைக்கும் இருக்குது. அப்ப முஸ்லிம்கள்லயும் இந்த சூனியத்தை பற்றி பல கருத்துக்கள் இருக்குது. இதுல சிலாக்களுடைய நிலப்பாடு என்னன்னு சொன்னால், சூனியம் என்பது பொய்யானது, எவ்வித அடிப்படையும் அற்றது, யாராலும் யாருக்கும் சூனியம் செய்ய முடியாது. இது முஅத்தசிலாக்களின் கருத்தா. முஅத்தசிலாக்கள் என்ற கூட்டம் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய ஒரு கூட்டம். முஅத்தசிலாக்கள் என்ற பிரிவினர், இந்த முஅத்தசிலாக்களுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு சொன்னா, இவங்களுக்கு எங்களுக்கு இன்னொரு வார்த்தை பாவிக்கலாம், பகுத்தறிவுவாதிகள் அல் ஆக்கலானியூன் என்று அரபுல சொல்லுவாங்க. அல் ஆக்கலானியூன் குர்ஆன் ஹதீஸாக இருந்தாலும் பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக இருந்தால்தான் இவங்க ஏற்றுக்கொள்வாங்க. குர்ஆன்ல வந்திருக்கலாம், ஹதீஸ்ல வந்திருக்கலாம், அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், ரசூல் சொல்லி இருக்கலாம், சஹாபாக சொல்லி இருந்தாலும் சரி, யாருடைய கருத்தாக இருந்தாலும் எங்கட அறிவுக்கு உட்பட்டதாக இருந்தால், எங்கட பகுத்தறிவு அதை ஏற்கொள்ளும், அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் என்றிருந்தால்தான் இந்த ஆட்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க தங்களுடைய அனுபவத்துக்கும் நடைமுறைக்கும் பகுத்தறிவுக்கும் எந்த விஷயங்கள் எல்லாம் ஒத்து வராதோ ஒத்து வரலையோ அதெல்லாத்தையும் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த மாத்திராக்கள் சூனியத்தையும் மறுக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, எல்லா சக்திகளும் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனின் மீது பாதிப்பை உண்டாக்க இயலாது. சூனியத்தால் இதைத்தான் நாங்க செய்யறோம். நாங்க இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த நாடினால் சூனியம் செய்யறோம். இது அல்லாஹுக்கு மட்டும் உள்ள சக்தி. எனவே சூனியம் என்றது பொய்யானது, கண்ணூர் என்றது பொய்யானது, இந்த கண் திருப்தி என்றது பொய்யானது என்றது மாற்றுதிலாக்கள் என்ற கூட்டத்தினருடைய கருத்து. அதே போல முஸ்லிம்கள்ல இன்னொரு பிரிவினருடைய கருத்து என்று சொன்னால், சூனியம் என்பது உண்மையானது. சூனியம் என்றது சூனியம், கண்ணேறு, கண் திருஷ்டி இதெல்லாம் நீக்குது. ஆனால் நபியவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட நிகழ்வு பொய்யானது. ஒரு அல்லாஹுடைய ஒரு தூதர் இவருக்கு சூனியம் செய்யப்படலுமா? சாதாரண ஒரு மனிதன் சாதாரண ஒரு மனிதனுக்கு சூரியன் சேர ஏற்றுக்கொள்ளலாம், இது நடக்கலாம். ஒரு நபி என்றது, ரசூல் என்றது அல்லாஹுடைய பாதுகாப்புல உள்ளவர். இந்த நபிக்கு சாதாரண ஒரு மனிதனால் சூனியம் செய்ய முடியுமா? இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்ற காரணத்தை முன்னிட்டு ஒரு சில அறிஞர்கள் இந்த நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட விஷயத்தை மறுக்கிறாங்க. மட்டுமல்ல, அது புகாரியில வந்த ஹதீஸாக இருந்தாலும் முஸ்லிம்ல வந்த சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் அந்த ஹதீஸ கூட ஒரு சில அறிஞர்கள் மறுக்கிறாங்க. மூணாவது கருத்தை என்ன சொன்னால், சூனியம் உண்மையானது என்பது மட்டுமல்ல, நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதும் உண்மையானது. சூனியம் என்ற ஒன்று இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டது. இந்த ரெண்டும் உண்மைதான், ரெண்டும் நடந்ததுதான். இதுதான் அனைத்து அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பட்ட கருத்தாகும். இதுதான் சரியானது. இஸ்லாத்துடைய பார்வையில சூனியம் என்றது உண்மையானது, நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட அந்த நிகழ்வு, அந்த செய்தி இதுவும் சஹீஹானது, இதுவும் உண்மையானதுதான். ஏன்னு சொன்னால் குர்ஆன்லையும் சூனியத்தை பற்றி அல்லாஹ் சில இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். உதாரணமாக நாங்க ஓதக்கூடிய நாங்க படிக்கக்கூடிய இந்த சூரா வமின் ஷர்ரி நஃபாத்தாதில் உக்கத், முடிச்சுக்களில் மந்திரித்து சூனியம் செய்து ஊதும் பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் இந்த பாதுகாப்பு அல்லாஹ் ஏன் எங்களுக்கு தந்திக்கிறான், ஏன் பாதுகாப்பு தேட சொல்றான்னு சொன்னால், சூனியம் என்ற ஒன்று இருக்குது. அல்லாஹுடைய நாட்டப்படி சூனியத்தில் ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது, ஒரு சக்தி ஒன்று இருக்குது. எனவேதான் அதுல இருந்து அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு தேட சொல்லி கொண்டிருக்கிறான். எனவே சூரியன் இருக்குது என்றது எங்களுக்கு தெளிவாக விளங்குது. அதே போல குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவில் வரக்கூடிய ஒரு ஆயத், ஹாரூத் மாரூத் என்ற ரெண்டு மலக்குமார்களுடைய சம்பவம், யூதர்களுடைய வரலாறு இந்த ஆயத்துல சொல்லப்படுகிறது. அல்லாஹ் யூதர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் தான் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்கிறார். அவ சூனியம் ஒன்று இருக்குது, அந்த சூனியத்தை யூதர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க என்ற செய்திய இந்த ஆயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப அந்த சூரத்தில் பக்கராவில் வரக்கூடிய அந்த ஆயத்தில் என்ன சொல்லப்படுகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய காலத்துல வாழ்ந்த யூதர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்த யூதர்கள், இந்த யூதர்கள் சூனியத்துல மூழ்கி போயிருந்தாங்க, சூனியமே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை பத்திய ஒரு தப்பான நம்பிக்கை யூதர்களிடத்துல வந்தது. இந்த சுலைமான் இவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசனாக இருந்தாங்க, அவருடைய மகன் இந்த சுலைமான் அவரும் ஒரு மலிக் ஒரு அரசனாக இருந்தாரு. யூதர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த சுலைமானுக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி, தாவூத் ஒரு நபியாக இருந்தாரு ஒரு அரசராக இருந்தாரு, ஆனால் மனிதர்களை மட்டும் ஆட்சி செஞ்சாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அதே நேரத்தில் ஒரு அரசர், அவர் அரசனாக இருந்தாலும் மனிதர்களை ஆட்சி செய்தாரு, நாட்டை ஆண்ட மனிதர், ஒரு மன்னர். ஆனால் அவருடைய மகன் இந்த சுலைமான் இவர் ஒரு நபி அல்ல என்று சொன்னால் யூதர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய நுபுவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவர் ஒரு நபி என்ற யூதர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. இவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் இவர் தன்னுடைய தந்தையை விட பெரிய ஆட்சி இவரு கிடைச்சிருக்கிறது. இவர் மனிதர்களை மட்டுமல்ல, மனிதர்களை திங்களை மிருகங்களை பறவைகளை ஏனைய படைப்பினங்கள் நீர் காற்று நெருப்பு இவைகளை எல்லாம் இந்த சுலைமான் ஆட்சி செய்கிறாரே. மனிதர்களை மட்டும் ஆட்சி செய்யறது இது பிரச்சனை இல்லை, இது எல்லாருக்கும் செய்யலாம். ஆனால் இந்த சுலைமான் மனிதர்களை மட்டுமல்ல ஜிங்களையும் மிருகங்களையும் பஞ்சபூதங்களையும் இவர் ஆட்சி செய்கிறாரு. எனவே சுலைமானுக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி கிடைக்கிறது காரணம் என்ன தெரியுமா, இந்த சுலைமான் கிட்ட பெரிய சூனியத்துடைய ரகசியம் இருக்குது. இந்த சுலைமான் சூரியதரத்தை தான் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாரு. தொழில்வாளுக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம், இவ்வளவு பெரிய சக்தி பலம் வானத்துக்கு காரணம் அவருக்கு தெரிவிக்கக்கூடிய சூரிய கலைதான், அவருடைய மந்திரங்கள் தான் காரணம் என்று யூதர்கள் நம்பினாங்க. எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சூனியத்தை நாங்களும் படிக்கணும் என்றதுக்காக வேண்டி யூதர்கள் முயற்சி செஞ்சு சூனியத்துல மூழ்கி போனாங்க. இந்த காலத்துல இந்த நேரத்துலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்துல ரெண்டு மலக்குமார்களை அல்லாஹ் இறக்குறான் பூமிக்கு. அதுதான் ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு மலக்குமார்கள். இந்த ரெண்டு மலக்குமார்களும் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த ரெண்டு மலக்குமார்களும் அங்கிருந்த யூதர்களுக்கு சூனியத்தை படிச்சு கொடுத்தாங்க. அவங்க சூனியத்தை படிச்சு கொடுத்தாங்க ஏன்னு சொன்னால், நாங்க உங்களுக்கு சொல்லித்தாரது இது வந்து சூனியம் மாதிரி உங்களுக்கு விளங்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடியது அல்லாஹுடைய கட்டளைகள், அவர் ஒரு ரசூல், அவர் ஒரு நபி, அவர்கிட்ட இருக்கக்கூடியது சூனியம் அல்ல, இதுதான் சூனியம். முஹஜிதாவுக்கும் சூனியத்துக்கும் இடையில வித்தியாசத்தை மக்களுக்கு படிச்சு கொடுக்கிறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு மலக்குமார்களும் இறக்கப்படுறாங்க. இந்த ரெண்டு மலக்குமார்களும் வந்து மக்களுக்கு இதுதான் சூனியம் என்று காட்டி கொடுத்தாங்க. அவங்க சூனியத்தை படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி வந்தவங்கள் அல்ல, இதுதான் சூனியம், இத நீங்க படிக்காதீங்க, சுலைமானுக்கிட்ட இருக்கிறது சூனியம் அல்ல, இதுதான் சூனியம் என்று நபியுடைய உண்மை தன்மைய, நபியுடைய வாய்மைய மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காகத்தான் அந்த ரெண்டு மலக்குமார்களும் வந்து அந்த வேலையை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்ப யூதர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த ரெண்டு மலக்குமார்களிடத்துல சூனியத்தை படிக்கிறாங்க. இந்த ரெண்டு மலக்குமார்களும் ஒவ்வொருத்தருக்கும் சூனியத்தை படிச்சு கொடுக்க முன்னால, இதுதான் சூனியம் என்று காட்டி கொடுக்க முன்னால சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு காட்டி தரதிக்கிறேன், இத இதுதான் சூனியம் என்று உங்களுக்கு விளக்கப்படுத்த தானே உரிய, இந்த சூனியத்தை நீங்க படிச்சு அடுத்தவங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு அல்ல, அடுத்தவங்களை குழப்பறதுக்கு அல்ல என்று அந்த நபிமார்கள் அந்த அந்த ரெண்டு வழக்குமார்களும் பாடத்துக்கு முன்னால ஒரு நசிஹத் ஒரு பயான செஞ்சுதான் சூனியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனாலும் யூதர்கள் அவங்க இதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அந்த ரெண்டு வழக்குமார்களிடத்திலையும் படிச்ச அந்த விஷயங்களை வச்சு கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறது, அதே போல குடும்பங்களுக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறது, சூனியத்தால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குறது, இந்த வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த வரலாற்று நிகழ்வைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்கரா சொல்லிக் கொண்டிருக்கிறார், சுலைமானுடைய ஆட்சி காலத்திலே ஷைத்தான்கள் மனித உருவெடுத்து வந்து மக்களுக்கு வேத வரிகளாக சொன்ன அந்த சூரிய கருத்துக்களை மக்கள் யூதர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சொல்றான், வமா கஃபர துலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கிட்ட இருக்கக்கூடியது சூனிய வார்த்தைகள் அல்ல, மந்திரங்கள் அல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருக்கக்கூடியது வேத வரிகள், அல்லாஹுடைய ஆயத்துக்கள் வசனங்கள். எனவே வமா கஃபர துலைமான், சுலைமான் அவர் அல்லாஹை நிராகரிக்கவில்லை, அந்த மனித உருவெடுத்து வந்த சைத்தான்கள் தான், அந்த ஜிங்கள் தான் யூதர்களாக மக்களுக்கு சூரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. மக்களுக்கு அவர்கள் சூரியத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்துடைய தொடர்ந்து சொல்றான், அந்த ஹாரூத் மாரூத் என்ற ரெண்டு மலக்குமார்களிடத்தில இருந்து அன்றைய யூத சமூகம் அந்த ரெண்டு மலக்குமார்களிடத்தில இருந்து சூனியத்தை படிச்சாங்க. எப்படியான விஷயங்களை, கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினைய உண்டாக்குறது, மனைவியில உள்ளத்துல கணவனை பத்தி வெறுப்பை உண்டாக்குறதுக்காக, அதே போல கணவன் உள்ளத்துல வெறுப்பை உண்டாக்குறதுக்காக, குடும்பத்துக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறதுக்காகத்தான் இந்த சூனியத்தை யூதர்கள் பாவித்தாங்க. அப்ப இந்த ஆயத்தில இருந்து எங்களுக்கு நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹுடைய நாட்டப்படி சூனியத்துக்கு அப்படி ஒரு பவர் ஒன்று இருக்குது, சூனியத்துக்கு அப்படி ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அல்லாஹ் சொல்றா அது சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினைய பிரச்சினைகளை அவர்கள் உண்டாக்கினார்கள். எனவே சூனியம் என்பது உண்மையானது, சூனியத்தின் மூலம் அல்லாஹுடைய நாட்டப்படி பிரச்சினைகளையும் பாதிப்புகளையும் அடுத்தவங்களுக்கு உண்டாக்கலாம் என்றதும் இந்த ஆயத்தின் மூலம் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குது. அப்ப இந்த சூனியத்துடைய கருத்துல அகல் சுன்னா வல் ஜமா என்ற எங்களுடைய நிலப்பாடு என்று சொன்னால், இமாம் நவவி அவர்கள் எழுதுறாங்க, சூனியம் என்பது உண்மையானது. இதுதான் இஸ்லாமிய அறிஞர்கள்ல பெரும்பாலானவர்களுடைய கருத்து. இதுதான் எல்லா உலமாக்களும் இந்த கருத்தை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இமாம் குர்துபி தன்னுடைய தப்சீர்ல எழுதுறாங்க, சூனியம் உண்மையானது, அதுக்கு அல்லாஹுடைய நாட்டப்படி ஒரு சக்தியும் இருக்குது என்பதுதான் இந்த குர்ஆனுடைய ஆயாத்துகளும் ஹதீஸ்களும் எங்களுக்கு எடுத்து சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல கூட பெரிய சூனியக்களை கொடிகட்டி பறந்த காலங்கள்ல ஒன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலமும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனோட விவாதத்துக்கு போறாங்க, அந்த விவாதம் நடந்து கொண்டு இருக்குது. ஃபிரௌன் சொன்னான், நீங்க உங்களோட ஆட்களை கூட்டிக்கிட்டு வாங்க, நான் என்னுடைய சூனியக்காரர்களோட வாரன். இப்ப ஒரு நாளை குறிப்பிட்டு முழு நாட்டு மக்களும் முதல் திரண்டிக்கிறாங்க. இங்கட ஃபிரௌனுடைய கூட்டம் திபுகுகள், இந்த பக்கம் பனு இஸ்ராயில் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய கூட்டமும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்ப இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து ஃபிரௌன் சொன்னான், காலு யா மூசா இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகூன அவ்வல மன் அல்கா, உங்களோட அசாவை நீங்க முதலாவது போடுறீங்களா அல்லது எங்களுடைய சூனியக்காரர்கள் அவங்கட கையில உள்ள தடிகளையும் கயிறுகளையும் நூல்களையும் கீழே போடட்டுமா, யாரு விளையாட்டு ஆரம்பிக்கிறது? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பல் அல்கு, நீங்களே முதலாவது போடுங்க, உங்களோட தடிகளை உங்களோட கயிறு நூல் எல்லாம் நீங்க முதலாவது போடுங்க. அப்ப அந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய கையில இருந்த தடி கயிறு நூல் எல்லாத்தையும் கீழே போட்டாங்க. போட்டதோட அவர்களுடைய கயிறுகளும் அவர்களுடைய தடிகளும் அந்த சூனியக்காரர்களுடைய சூனிய கலையின் காரணமாக அந்த தடிகளும் கயிறுகளும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி விளங்குது, ஓடும் பாம்புகளாக விளங்குது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கே அந்த சூனியத்தின் மூலம் இவங்களே மயக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நபி சூனியத்தின் மூலம் மயக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் போட்ட தடிகளும் கயிறுகளும் பாம்பாக நடமாடுறது, பாம்பாக ஊர்ந்து போறத மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்களால பாக்குறாங்க. இது உண்மை இல்லை என்றாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பார்வைக்கு அப்படித்தான் விளங்கு. அவர் சூரியத்தில் ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்குது என்பது இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் மூலம் எங்களுக்கு தெளிவாக விளங்குது. நபி அவர்களுக்கு சூரியம் செய்யப்பட்ட நிகழ்வை நிராகரிப்பவர்கள் அதற்கான காரணத்தை கீழ்வருமாறு விளக்குகின்றனர். அவர்களுடைய காரணத்தை நாங்கள் விளங்குவோம். சூனியம் நபி அவர்களுக்கு செய்யப்பட்டதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று சொல்லக்கூடிய ஆட்கள் எந்த காரணத்தை முன்வைக்கிறாங்க, சாதாரண ஒரு மனிதனால் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கும் அவனது தூதுவருக்கு சூனியம் செய்யப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், நபியே மக்களுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அது ஐஸ்மா என்றால் அல்லாஹ்வினால நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விசேஷமான பாதுகாப்பு. ஆனா இப்படி அல்லாஹுடைய பிரத்யேக விசேஷ பாதுகாப்புல உள்ள நபி ஒன்றுக்கு சாதாரண மனிதனால இப்படியான பாதிப்பை ஏற்படுத்த இயலுமா இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றுதான் அவங்க சொல்றாங்க. என்றாலும் இந்த ஆயத்துக்கு உலமாக்கள் பதில் சொல்றாங்க, இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உலமாக்கள் இந்த வசனத்துக்கு அவங்க முன்னிட்டிருக்கக்கூடிய ஆதாரத்துக்கு பதில் சொல்றாங்க, இந்நிகழ்வு நபியவர்களின் பாதுகாப்புக்கு முரணானது என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் நபியே மனிதர்களின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்ற குர்ஆன் வசனத்தின் அர்த்தம் நபியவர்களுக்கு உலகில் உடல் ரீதியான எவ்வித தீங்குகளும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதல்ல. நாங்க நினைக்க கூடாது வல்லாஹு யஹ்திமுக மினல்லா, நபியே அல்லாஹ் உங்களை மனிதர்களுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பான் என்ற ஆயத்துக்கு அர்த்தம் என்னென்றால், நபி அவங்களுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் எந்த பாதிப்புகளும் எந்த தீங்குகளும் மக்களால் ஏற்படாது என்ற அர்த்தம் என்ன. இது நபி அவங்களுடைய வரலாற்றுக்கே முரணானது. ஏனென்று சொன்னால் நபிமார்கள் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, காயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, நபிமார்கள் ரெண்டாக ரம்பத்தால அறுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான கொடுமைகள் உடல் ரீதியாக நபிமார்கள் ஏற்பட்டிருக்குது. நபிமார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. இப்படி உடல் ரீதியான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நபிமார்கள் முகம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள்ல உண்டுதான் சூரியமும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூரியத்துடைய தாக்கம் ஏற்பட்டது உடல் ரீதியாக, உடல் ரீதியான பாதிப்பு சூரியத்தின் மூலம் நபி அவங்களுக்கு ஏற்பட்டது. எனவே நபி அவங்களுக்கு அல்லாஹ்வினால கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு என்பது உடல் ரீதியான எந்த பிரச்சனையும் வராது என்ற அர்த்தம் இல்லை. அப்படியெல்லாம் மலக்கா மாடிடுவாங்க. புல் இன்னம அன மித்லுக்கும், நபி நீங்க சொல்லுங்க நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான், நானும் மனித வாழ்க்கை வாழக்கூடியவன், சாப்பிடுகிறேன், குடிக்கிறேன், குடும்ப வாழ்க்கை நடத்துறேன், வியாபாரம் செய்கிறேன், அதே போல உங்களை போல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறேன், இந்த உலகத்தில நடக்கக்கூடிய ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் எனக்கும் வருகிறது, நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான். எனவே நபி அவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படாது என்பது இந்த ஆயத்துடைய அர்த்தம் அல்ல. இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மாறாக அவர்களுடைய கொள்கை, கோட்பாடு, சிந்தனை, பகுத்தறிவு மற்றும் ஆன்மீக வழிகாட்டல் போன்றவற்றில் எவ்வித குழப்பமும் ஏற்படாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்பதாகும். நபியுடைய கருத்துல ஒரு நாளும் பிழ வர முடியாது, நபியுடைய சிந்தனையில குழப்பம் வர முடியாது, நபிமார்களுக்கு கொள்கை குழப்பம் வர இயலாது, சிந்தனை முரண்பாடு நபிமார்களுக்கு வர இயலாது, நபிமார்களுடைய வழிகாட்டுதல் தவறாக போக இயலாது. அதனை விட்டும் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். நபிமார்களுக்கு அல்லாஹ்வினால கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு இதுதான். அப்ப நபிமார்களுடைய புத்தியில, சிந்தனையில, பகுத்தறிவுல எந்த விதமான பாதிப்பையும் அடுத்தவர்களால ஏற்படுத்த முடியாது. அப்ப நபி அவங்க செய்யப்பட்ட இந்த சூரியத்துடைய சந்தர்ப்பத்திலையும், நபி அவங்க சொன்ன கருத்துக்கள்லையோ, நபி அவங்க பேசின வார்த்தைகள்லையோ, நபி அவங்க சஹாபாக்களை வழிகாட்டின அந்த விஷயங்கள்லையோ எந்த தவறும் நபி அவங்களுக்கு ஏற்படவில்லை. உடல் ரீதியாக நபி அவங்க சுகையீன குற்றார்கள் என்றுதான் இந்த சூரியத்தால நபி அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. எனவே நபி அவர்களுக்கு சூரியம் செய்யப்பட்டது என்பது இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணானது அல்ல, நபியுடைய பாதுகாப்புக்கு முரணானது அல்ல என்றது எங்களுக்கு தெளிவாகுது. அதே போல நபி அவர்களுக்கு சூரியம் செய்யப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதுக்கு இன்னொரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. அந்த காரணம் என்ன? மேலும் நபி அவர்களை பார்த்து இறை நிராகரிப்பாளர்கள் இவர் ஒரு சூரியம் செய்யப்பட்ட மனிதர் என்று விமர்சனம் செய்த போது அவ்வாதத்தை அல் குர்ஆன் முற்றாக மறுத்துரைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில குறைச்சி காபிர்களுக்கு மத்தியில தன்னுடைய நுபுவத்தை முன்வச்ச நேரத்தில், நான் ஒரு நபி, நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க எல்லாரும் ஏற்றுக்கோங்க என்ற கருத்தை நபியாக முன்வச்ச நேரத்தில், அந்த காபிர்கள் நபி அவர்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க அந்த மக்கள் பேசிக்கொண்டாங்க, இவர் ஒரு சூழியல் செய்யப்பட்ட மனிதர், இல்லா ரஜுலம் மக்சூரா ஹாதா ரஜுலுன் மக்சூர், இவர் சூழியல் செய்யப்பட்ட ஒரு மனிதர், அந்த சூரியத்துடைய தாக்கத்தாலதான் இப்படி கண்ட மாதிரி உளறிக்கொண்டிருக்கிறாரு. எங்களை தெய்வங்கள் கடவுள்கள் எல்லாம் முட்டாள்கள், நாங்களும் முட்டாள்கள் என்று இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச காரணம் என்ன தெரியுமா? இவர் பகுத்தறிவோட பேச இல்லை, சுய சிந்தனையோட பேச இல்லை, இவருக்கு யாரோ சூரியம் செஞ்சிட்டாங்க, அந்த சூரியத்துடைய தாக்கத்தாலதான் இவரு இப்படியான பேச்சுக்களை இவர் தன்னை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. ரஜுலுன் மக்சூர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து குறைசி காபிர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த வாதத்தை, இந்த விமர்சனத்தை குர்ஆன் காரசாரமாக மறுக்குது. வக்காலம் வாலிமூன், அநியாயக்காரர்கள் நபி அவர்களை பார்த்து சொல்றாங்க, அவர் ரஜுலுன் மக்சூர் என்று சொல்றாங்க, இது வந்து பிழையானது, அவர் வந்து சூரியன் செய்யப்பட்ட ஒரு மனிதர் அல்ல, சூரியத்துடைய பாதிப்பினால பேசக்கூடிய மனிதர் அல்ல என்று குர்ஆன் காபிர்களுடைய வாதத்தை மறுக்குது. இதனால எங்களுக்கு விளங்குது, நபி அவர்கள் சூரியத்துடைய பாதிப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல. எனவே இது அவங்க ஆதாரமாக காட்டுறாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூரியன் செய்யப்பட்டிருக்க முடியாது. இந்த வாதத்தையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நபி அவர்களுக்கு சூரியன் செய்யப்பட்ட நிகழ்வு புகாரி முஸ்லிம் ஆகிய நூல்களில் அறிவிக்கப்பட்டிருக்கும் ஆதாரபூர்வமான செய்தியாகும். சஹிஹான ஹதீஸ்கள்ல மிக தெளிவாக வந்திருக்குது, நபி அவர்களுக்கு சூரியன் செய்யப்பட்டிருக்குது. இது ஒரு பதில். அடுத்தது, இந்த செய்தி உண்மையானது என்னும் விஷயத்தில் ஆரம்ப கால அறிஞர்களுக்கு மத்தியில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்கவில்லை. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான் நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்றது. அதே போல இன்னொரு பதில் என்ன சொன்னால், குறைசி காப்பீர்கள் சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுமா? இவர் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள், இவருடைய இந்த தாவத், இவர் தௌஹீத சொல்றாரு, ஏகத்துவத்தை போதிக்கிறாரு, நான் ஒரு நபி என்று சொல்றாரு, இந்த கருத்துக்கள் எல்லாம் சூரியத்துடைய பாதிப்பினால இவருக்கு வருகிறது என்றதுதான் குறைசி காவிர்கள் சொன்னாங்க. இதைத்தான் அல்லாஹ் மறுத்தான். சூரியத்தால இவருடைய கொள்கையிலையோ சிந்தனைகளையோ கருத்துக்களையோ வழிகாட்டுதல்களையோ மாற்றம் ஏற்படவில்லை என்றதைத்தான் அல்லாஹ் மறுக்கிறாரே ஒழிய, இவருக்கு சூரியன் செய்யப்பட்டு உடல் ரீதியான பாதிப்புகள் இவருக்கு வரமாட்டாது என்று அல்லாஹ் சொல்ல வர இல்லை என்றதை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்வோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட நிகழ்வு உண்மையானது, அந்த சூனியத்தை முடிக்கிறதுக்காக அல்லாஹ் இந்த ரெண்டு சூராக்களையும் இறக்கி நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். இது கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இந்த ரெண்டு சூராக்களையும் சூனியத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான். இதோட சூனியத்துடைய இந்த தலைப்பு ஓரளவுக்கு முடியுது. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்பு அடுத்த ஆயத்தில் வருகிறது. وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ இந்த சூராவுடைய கடைசி வசனம். இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பு, அதாவது பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல்கிறேன். யாரெல்லாம் எங்களின் மீது பொறாமைக்காரர்களாக இருக்கிறார்களோ அந்த பொறாமைக்காரர்களினால் ஏற்படும் பாதிப்புகள் தீங்குகள் இவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். இவ்வசனத்தில் யாருடைய பொறாமையை விட்டும் பாதுகாவல் தேடும்படி ஏவப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்தின் மூலமாக பொறாமைக்காரர்களை விட்டும் பொறாமையை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று ஏவப்பட்டிருக்கிறாங்க. அப்ப யாரு பொறாமைக்காரர்கள் என்றால், இது குலமாக்கள் ரெண்டு விதமான விளக்கங்களை சொல்றாங்க. நபியவர்களுக்கு சூனியம் செய்யும் அளவுக்கு அவர்கள் மீது பொறாமை கொண்ட யூதர்களின் காரணமாகவே இவ்வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த ரெண்டு சூறாக்களும் இறக்கப்பட காரணம், நபியவர்களுக்கு யூதர்கள் சூனியம் செஞ்சாங்க, யூதர்கள் தான் பொறாமைக்காரர்கள். அப்ப யூதர்களுக்கு இருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க என்றது இந்த ரெண்டு சூறாக்களுக்கும் உள்ள விளக்கம். அவர்கள் தான் பொறாமைக்காரர்கள். எனினும் நபியவர்கள் மீது ஏற்பட்ட பொறாமை காரணமாக அவர்களை எதிர்த்த தூற்றிய வசீபாளிய கஷ்டப்படுத்திய அனைத்து படைப்பிரந்தனிடமிருந்தும் பாதுகாவல் தீர்வுமாறு ஏவப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தவர்கள் யூதர்கள், அவர்கள் தான் உண்மையான பொறாமைக்காரர்கள். அதனாலதான் இந்த ரெண்டு சூறாக்களும் இறங்கியது என்றிருந்தாலும், நபியவங்களை யாரெல்லாம் ஏற்றினாங்களோ அல்லது நபியவங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தினாங்களோ, நபியவங்களை எதிர்த்தாங்களோ, இந்த அனைத்து மனிதர்களுடைய அனைத்து படைப்பினங்களுடைய பொறாமையில இருந்தும் பாதுகாப்பு தேடும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்தின் மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அல் ஹசத் என்று சொல்லப்படக்கூடிய பொறாமை, இந்த பொறாமை யார்கிட்ட இருந்து வெளிப்படுகிறதோ இவருக்கு பேரு ஹாசித் என்று அரபுல சொல்லுவாங்க. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். ஹசத என்றால் பொறாமைப்பட்டார், ஹாசித் என்றால் பொறாமைக்காரன். பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எங்களுக்கு ஏற்படும் தீங்குகள், இவைகளிலே இருந்து பாதுகாவல் தேடுகிறோம். இப்ப பொறாமைக்காரனால் மற்றவருக்கு இரண்டு வழிகளில் தீங்கு ஏற்படுகிறது. உதாரணமாக எங்கள் மீது யாருக்காவது பொறாமை இருந்தால், அந்த பொறாமையுடைய வெளிப்பாடு ரெண்டு அமைப்புல வரலாம். அதாவது எங்களோட பொறாமைய அடுத்தவர்களுக்கு நாங்கள் ரெண்டு முறையில வெளிப்படுத்தலாம். ஒன்று வந்து பொறாமைக்காரன் தனது பொறாமையை தன் எதிராளியின் மீது வெளிப்படையான தீங்குகளின் மூலம் ஏற்படுத்துதல். உதாரணமாக எங்கட பக்கத்து வீட்டுக்காரன் மீது எங்களுக்கு பொறாமை, அல்லது எங்கட வகுப்பு நண்பன் மீது எங்களுக்கு பொறாமை, அல்லது எங்களுக்கு முன் ஊட்டுக்காரன் மீது எங்களுக்கு பொறாமை. இப்படி பொறாமை வந்தால் அந்த பொறாமையுடைய வெளிப்பாடு சில நேரங்கள்ல பகிரங்கமாக வெளிப்படையான தீங்குகளின் மூலம் பாதிப்புகளை நாங்க அவங்களுக்கு ஏற்படுத்துவோம். உதாரணமாக அடித்தல், தூற்றல் அல்லது பழித்தல், இப்படியான தீங்குகளை விட்டும் தப்பித்துக் கொள்வது சிரமமானதல்ல. எங்களுக்கு அடுத்த கூட்டுக்காரர் மீது பொறாமை என்றால் என்ன செய்வோம், எங்கட ஊட்டிட ஊட்டையெல்லாம் அடுத்த ஊட்டிட வெளிக்குள்ள போடுவோம், அல்லது வெளிப்படையாக நாங்க அவங்க போற வாரணத்தை ஹிண்ட் அடிப்போம், அல்லது அவங்கள பத்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை நாங்கள் அடுத்த அவங்கள்ட சொல்லுவோம், அவங்கள ஊறுபலாய் கழுவுவோம். இப்படியான தீங்குகள் யாரின் மீது எங்களுக்கு பொறாமை வருகிறதோ அந்த பொறாமையுடைய வெளிப்பாடு இப்படி வெளிப்படையான தீங்குகளின் மூலம் எங்களால் அடுத்தவங்களுக்கு ஏற்படும். இது முதலாவது விஷயம். இன்னொரு வழியுண்டு இருக்குது, எங்கட பொறாமை இதனால அடுத்தவர்கள் பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு முறையுண்டு இருக்குது. தனது பொறாமையை மன எரிச்சல், பெருமூச்சு ஆகியவற்றின் மூலம் வெளிப்படுத்தல். அடுத்தவங்க பெரிய ஊடு கட்டிக்கிறாங்க, புதிய வாகனத்தில் ஓடுறாங்க, நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறாங்க, அல்லது அடுத்தவர் நல்ல திறமையாக இருக்கிறாரு, அல்லது அடுத்த ஆளுக்கு நல்ல அழகாக இருக்கிறாங்க. இப்படி எங்களை விட மேல உள்ள ஒரு ஆளை பார்த்து அல்லது மற்றவர்களை பார்த்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய மன ஏக்கம், மன எரிச்சல், அல்லது அப்பாடா அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறாங்க என்று ஏற்படக்கூடிய பெருமூச்சு, இந்த கண்ணூறு கண் திருஷ்டி, இதெல்லாம் உண்மைதானா அல்லது கட வீண் கற்பனையா? திடீரென்று நல்லா நடந்து கொண்டிருந்தவர், இது சில நேரம் ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும், சில ஆட்கள் நல்லாக நல்ல முறையில் உடுப்பு தைப்பாங்க, உடுப்பு தைச்சு குடிக்கிற நேரத்துல யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, நல்லா தைக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னால மெஷின்ல ஈக்கிறதுக்கே விருப்பம் இல்லை, அல்லது இருந்தால் தைக்க விருப்பம் இல்லை, மூட்டுக்குள்ள சரியான வருத்தம், அல்லது கை வேலைகள் செய்யக்கூடிய ஆட்கள் நல்ல வேலைகள் செய்வாங்க, ஆனால் யார் யாரு கண்பட்டுதான் அதுக்கு பின்னால அந்த வேலையை செய்யவே இயலாது. அதே போல சில ஆண்கள் மாணவர்களுக்கும் வரலாம், நல்ல முறையில படிக்கக்கூடியவங்க, ஆனா பாடத்துல திடீரென்று பின்னுக்காகிடுவாங்க, நல்ல முறையில வியாபாரம் செஞ்சவங்க திடீரென்று பின்னுக்காகிடுவாங்க. ஆனா இப்படியான நேரத்துல பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, வீட்டுல உண்மைமார்களா சொல்லுவாங்க, உனக்கு யார்டையோ கண்ணூர் பட்டுடுது, அடுத்து விட்டு பொம்பளையோட கண்ணூரு, நேற்று ஒரு பொம்பளை வந்துட்டு போனாதானே, நீ தக்கிற நேரம் வந்த அந்த பொம்பளையோட கண்ணூரு, அந்த பொம்பளை வந்தது போன நேரத்துல இருந்து ஒரு கிழமையாக மேல் கை வருத்தல் அவங்களோட கண்ணூரு தான் என்று பழைய ஆளுக்க எடுத்ததுக்கெல்லாம் கண்ணூருடுவாங்க. அது வேற விஷயம். இப்ப இது உண்மைதானா? இப்ப சிலாப்ப சொல்லுவாங்க, சும்மா நீங்க வீண் கற்பனை பண்ணாதீங்க, இப்படி கண்ணூரடும் ஒன்று கிடையாது, இத கண்ணூறு கண் திருஷ்டி, அடுத்தவரை பார்த்து கண் பண்றது இப்படி என்று ஒன்று கிடையாது என்று சில ஆட்கள் மறுத்துருவாங்க. அப்ப இஸ்லாத்துடைய நிலப்பாடு என்ன? இந்த கண்ணீரு சூனியம், அதே போல நான் சொல்ல கண் திருஷ்டி, இந்த கண்ணூறு, இது இஸ்லாத்துடைய பார்வையில உண்மைதானா என்றால், சூனியம் எப்படி உண்மையானதோ, அல்லாஹுடைய நாட்டப்படி அதற்கு ஒரு சக்தி ஒரு தாக்கம் இருக்குதோ, அதே போல இந்த கண்ணூறு இதுக்கும் ஒரு சக்தி ஒன்று இருக்குது. கண்ணூறு உண்மையானதுதான், கண்ணூரினால அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதும் உண்மையானது. இது குர்ஆன் ஹதீஸ் நிரூபித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். சூனியம் எவ்வித அடிப்படையும் அற்றது என்று சொல்பவர்கள் கண்ணீரு விடயத்திலும் அதே கருத்தை முன்வைக்கின்றனர். நாங்க ஏற்கனவே பார்த்தோம் சூனியத்துடைய விஷயத்துல மூணு கருத்துக்கள். அதே போல சூனியத்தை மறுக்கிற ஆட்கள் இந்த கண்ணூரையும் மறுக்கிறாங்க, கண்ணூர் என்று ஒன்று கிடையாது, அதை மறுக்கிற ஆட்களும் நீக்கிறாங்க. எனினும் கண்ணீரு உண்மையானது, அல்லாஹ்வின் நாட்டப்படி அதனால் பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்ற உண்மையை அல் குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் உறுதிப்படுத்துகின்றன. குர்ஆன் ஹதீஸ்ல இந்த கண்ணூறு சம்பந்தமாகவும் தெளிவான ஆயத்துக்கள் வந்திருக்கிறது, ஹதீஸ்களும் வந்திருக்கிறது. குர்ஆன்ல உள்ள ஒரு ஆயத் அல் குர்ஆனின் முதலாவது, நாங்க இப்ப இந்த இடத்துல படிக்கக்கூடிய சூரா சூரத்துல் ஃபலக், அதுல என்ன வருகிறது? பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன். எனவே பொறாமையுடைய வெளிப்பாடுதான் கண்ணூர் என்றது. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய, எங்கள் மீது ஏற்படக்கூடிய பொறாமைய அவன் வெளிப்படுத்தக்கூடிய முறைகள்ல ஒன்றுதான் கண்ணூர் என்றது. இந்த இடத்துல பொறாமை என்று வந்திருந்தாலும் அந்த பொறாமையுடைய அர்த்தம் கண்ணூறு என்றதுதான் இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல குர்ஆன்ல வரக்கூடிய இன்னொரு ஆயத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க தங்களுடைய ஆம்புல பிள்ளைகளை மிஸ்ருக்கு அனுப்புறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, பயான்கிட்ட கேட்டிருப்பீங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிஸ்ருடைய நிதியமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாறினாங்க. மிஸ்ர் நாட்டுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டுடைய நிதியமைச்சராக ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய நாட்டில இருந்து தன்னுடைய 11 ஆம்புல பிள்ளைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட அனுப்புறாங்க ஏதாவது உதவி எடுத்துக்கொண்டு வாங்க. இப்ப போறவங்களுக்கு தெரியாது அவருதான் எங்களுடைய சகோதரர் யூசுப் என்று, நாங்க கிணத்துல தள்ளிய யூசுப் அவருதான் என்று இந்த 11 பேருக்கும் தெரியாது. இது ஒரு நீண்ட சம்பவம், நாங்க ஏற்கனவே பயங்கர கேட்டீங்களா. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மிஸ்ருடைய நிதியமைச்சருக்கிட்ட தங்களுடைய ஆம்புல பிள்ளைகள் 11 பேரை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வலியுறுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு ஒத்தியத்தோடு செஞ்சாங்க. அவன் சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகளே மக்களே, நீங்க மிஸ்ருக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் ஒரே வழியால போகவானம், ஒரே ரூட்டால நீங்க போகவானம். ஏன்னு சொன்னால் அந்த காலத்துல மிஸ்ருக்கு அந்த நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு 4 ரூட்டுகள் இருந்தது, 4 வழிகள்ல அந்த ஊருக்குள்ள போகலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க ஒரே வழியால 11 பேரும் போகாதீங்க. وَدُخُلُوا مِنْ أَبْوَابٍ مُتَفَرِّقَةٍ, நீங்க வெவ்வேறாக பிரிஞ்சு எல்லா வழிகளாலையும் நீங்க நுழைஞ்சி உள்ளுக்கு போங்க என்று சொன்னாங்க. இப்படி சொன்னதுக்கான காரணம் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆம்புல பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, நீங்க விசுருக்குள்ள நுழையக்கூடிய நேரத்துல ஒரே வாசலால நீங்க ஊருக்குள்ள போகலாம். அந்த ஊருக்கு எத்தனை வழிகள் இருக்கிறோம் அந்த எல்லா வழிகளாலையும் பிரிஞ்சு போங்க. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆம்புல பிள்ளைகளுக்கு ஏன் இந்த விஷயத்தை சொன்னாங்கன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஆண்மக்கள் எல்லாரும் அழகானவர்களாக இருந்தாங்க, நல்ல உடல் பலமுள்ளவர்களாக இருந்தாங்க, நல்ல பிதகாத்திரம் உடையவங்களாக இருந்தாங்க. அதே போல ஒரே தந்தையுடைய 11 ஆண்மக்கள் கூட்டம், இந்த கூட்டம் அதே போல அவங்களுடைய பலம், அவங்களுடைய அழகு, இது எல்லாத்தையும் பார்த்து மக்கள் கண்ணூறு படுவாங்க. மக்கள் கண்ணூர் படலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வைந்தமா காப அலைஹிம் அல்ஐன, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய ஆம்புல பிள்ளைகள் இவ்வளவு அழகானவங்க, இவ்வளவு பலமானவங்க, ஒரே தந்தையுடைய 11 ஆம்புல பிள்ளைகள் என்று மக்கள் பார்த்து கண்ணூர் படுவாங்க. என்னதுனாலதான் பிரிஞ்சு வெவ்வேறு வழியால போக சொன்னாங்க. இந்த நசியத்துக்கான காரணம் இதுதான். எனவே குர்ஆன்ல ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கண்ணூர் வரக்கூடாது என்பதற்காகவே இப்படியான ஒரு நசியத்தை செஞ்சுக்கிறாங்க. எனவே கண்ணூர் இருக்குது. அதே போல குர்ஆன்ல உள்ள இன்னொரு ஆயத், எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் நல்லுபதேசத்தை அதாவது குர்ஆனை கேட்கும் போது தங்களுடைய பார்வைகளால் உண்மை வீழ்த்திட நெருங்குகிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் இந்த ஆயத்தை விரிக்கிறார். இதாம் குர்துபி அவங்க எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டால தின்ன பார்த்தாங்க. அந்த காபிர்கள் குறைந்து காபிர்கள் வெளிப்படையாக எத்தனையோ தீங்குகளை செஞ்சு பார்த்தாங்க, எத்தனையோ முறையை எதிர்த்து பார்த்தாங்க. இந்த நபிய ஒன்றுமே செய்ய இயலாமல் செய்தது. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இவரை நாங்க கண்ணால தின்னோரும். பார்வையாலேயே அடுத்தவங்களை கொண்டு போடுவாங்க, கண்ணாலேயே திண்டு போடுவாங்க. அப்படியான ஆள்கள் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறார்கள். காப்பீர்கள் பார்த்தாங்க, இந்த நபிய நாங்க கண்ணால கொள்ளும், இவரை நாங்க கண்ணாலேயே இவரை நாங்க வீழ்த்தோறும் என்று அந்த காப்பீர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுதான் தங்களுடைய பார்வைகளினால் அவர்கள் உங்களை வீழ்த்த நினைக்கிறார்கள். இது குலமாக்கள் எழுதுறாங்க, குறைசி காபிர்கள் மக்காவில சில ஆட்கள் இருந்தாங்க. அந்த ஆட்கள் எப்படியான ஆட்கள் சொன்னால், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விஷயத்துக்கு திறமைசாலிகள் இருப்பாங்க. ஊர்ல வீரர்கள் இருப்பாங்க, கவிஞர்கள் இருப்பாங்க, இலக்கியவாதிகள் இருப்பாங்க, பேச்சாளர்கள் இருப்பாங்க. அதே போல மக்காவில இருந்த ஒரு ஆள் தான், அவரு அவருடைய கண் சரியான பலமானது. அவரு யாரையாவது கண்ணால பார்த்து பார்வையால பொறாமப்படுவாராக இருந்தால் யார பார்க்கிறாரோ அவர் உடனே வீழ்த்தப்பட்டு போவாரு. அடுத்தவங்களை கண்டால சாப்பிடக்கூடிய, கண்டால தின்னக்கூடிய சக்தி இந்த ஆளுக்கு இருக்குது. பனு அசத் கோத்திரத்தை சேர்ந்த ஆட்கள்ல இப்படியான நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த குறைசி காப்பிர்கள் அந்த பனு அசத் கோத்திரத்தை வச்சு அவங்கள இருந்த கண்ணால தின்னக்கூடிய ஆட்களை அப்படியான திறமைசாலிகள் எடுத்து இந்த நபிய பார்த்து நீங்க கண்ணூறு படுங்க என்று ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. அவங்க எப்படியான ஆட்கள் சொன்னா, உலமாக எழுதுற அந்த வரலாற்றுல எழுதப்பட்டிருக்குது. ஒரு ஒட்டகம் போகுது, நல்ல பலமாக நல்ல கொழுத்த நல்ல பெருத்த ஒட்டகம் உண்டால போகுதுன்னு சொன்னால் அந்த கண்ணூர் படக்கூடிய ஆள் என்ன செய்வாரு, தன்னுடைய அடிமை கூட சொல்லுவாரு, ஊட்டுக்குள்ள கூடைய நீக்குது, அந்த கூடைய எடுத்துக்கொண்டு பேசி தீனார நீக்கிறது கிட்டால இந்த தீனாரையும் கூடைய எடுத்துக்கொண்டு போங்க, இந்த ஒட்டகத்துடைய இறச்ச வாங்கி கொண்டு வாங்க. ஒட்டகம் உசிரோட நடந்து போகுது, ஒட்டகம் உசிரோட நடந்து போகுது. அந்த ஒட்டகம் முன்னால போக பின்னால தன்னுடைய அடிமை கும்பலையை அனுப்புறாரு, நீ இந்த கூடை எடுத்துக்கொண்டு பேசி இந்த திருகத்தை சொந்தக்காரத்தை கொடுத்து இந்த ஒட்டகத்துடைய இறச்சி எடுத்துக்கொண்டு வா. அப்ப ஆக கேட்பாங்க, அந்த ஒட்டகத்தை அறுக்கவே இல்லையே, நீங்க இறக்கி வாங்க அனுப்புறீங்க. சொன்னாரு, நான் இட கண்ணால நான் அறுத்து போட்டு அனுப்பாத, இட கண்ணால நான் ஒட்டகத்தை அறுத்துட்டேன். அந்த அளவுக்கு கூர்மையான, அந்த அளவுக்கு பலமான, காரமான பார்வை. நான் அந்த ஒட்டகத்தை பார்த்து எவ்வளவு கொடுத்த ஒட்டகம், எவ்வளவு பெருத்த ஒட்டகம் என்று நான் பட்ட கண்ணுரைக்கிறேன். இந்த கண்ணூரால் இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த ஒட்டகத்துக்கு சக்கராத்து வந்துடுவேன். இப்ப அந்த ஒட்டகத்துடைய சொந்தக்காரன் ஒட்டகத்தை அறுப்பா, அறுத்ததுக்கு பின்னால இறச்ச விற்பா, அந்த இறச்சனையும் எடுத்துக்கொண்டு வா என்றுதான் என்னுடைய அடிமையினால் அனுப்பினேன். அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு அடுத்தவங்களை கண்ணால் தின்னக்கூடிய சக்தி அந்த குறைசி காவிரிகள்ல சில ஆள்களுக்கு இருந்தது. அதே போல வரலாறுல வருகிறது, அந்த குறைசி காவிரிகள்ல சில ஆள்கள் இருந்தாங்க, ரெண்டு மூணு நாளைக்கு தின்னாமிப்பாங்க. சில ஆள்கள் ரெண்டு மூணு நாளைக்கு தின்னாத வீட்டுக்குள்ள படுத்துக் கொண்டிருப்பாங்க. இப்ப சரியான பசி, இந்த மாதிரி தின்னதும் என்றால் தங்களுடைய கதவை தொடர்ந்து வெளியே பார்ப்பாங்க. ஆட்டு மந்தியில் போகுது, எவ்வளவு அழகா நாட்டு மந்த என்றால் உடனே ரெண்டு மூணு ஆடு அந்த இடத்துல குழுது. எவ்வளவு அழகான ஒட்டகம் வந்து சொன்னால் ஒட்டகம் நாளஞ்சி அந்த இடத்திலே செத்து குழுந்துடும், அதை எடுத்து தின்னுவாங்க. செத்து பிராணியை நீங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அதை கேட்டு அதை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அடுத்தவங்களை கண்ணால தின்னக்கூடிய, கண்ணூரின் மூலம் அடுத்த உங்களுக்கு தாக்கம் ஏற்படக்கூடிய சக்தி சில மனிதர்களுக்கு இருந்திருக்குது. அப்படியான ஒரு சில காப்பிர்களிடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்க பொறாமப்படுங்க, இந்த நபி எவ்வளவு அழகாயிருக்கிறாரு, இந்த நபியுடைய பேச்சு எவ்வளவு அழகாயிருக்கிறது, இவரை பார்த்து நீ கண்ணூர் படுங்க சொல்லி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமப்படுறதுக்கு கண்ணூர் படக்கூடிய அந்த கொண்டத்தை சில காப்பிர்கள் கொடுத்தாங்க. என்றாலும் அல்லாஹ் இறக்கின பாதுகாப்புடைய ஆயத்துகள், பாதுகாப்புடைய துவாக்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் பாதுகாத்தார். இது குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்துகள். எனவே குர்ஆன்ல கண்ணூறு உண்மையானது, அதனால பாதிப்புகள் அடுத்தவர்களுக்கு ஏற்படும் என்பது நிரூபிக்கப்படுகிறது. ஹதீஸ்ல எங்களுக்கு பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் ஐனு ஹக்கும், கண்ணூர் இருக்கிறே கண்ணூர் என்பது உண்மையானது, கண் திருஷ்டி உண்மையானது. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே போல கண் திருஷ்டியில் தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு மந்திரித்தார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடம்பு வருத்தம், சரியான உடம்புல பலஹீனம் வருத்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கண்ணூரிலே இருந்து உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று கண்ணூரை விட்டும் நபி அவர்களுக்கு அதுக்கான துவாக்களை ஓதி மந்திரிச்சுட்டு போறாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் கூட ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண்ணூரில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக மந்திரிச்சு ஓதிக்கிறாங்க. எனவே கண்ணூர் பட்டால் யாரையாவது பிள்ளைகளுக்கு கண்பட்டுடுது, அல்லது ஊட்டுக்குள்ள யாருக்கோ கண்ணூருடைய பாதிப்பு வந்துட்டது என்னதுனால ஓதி பார்க்கறதுக்கு நெப்பமானத்தான் கூப்பிடுவோம் இல்ல அகர்மாரிதான் வரணும் இல்ல அவரது ஆயிஷா ரவி எல்லாம் வந்தா அவங்க அவங்களுக்கு மந்திரிச்சு ஓதிக்கிறாங்க அவங்களுக்கு நபியாக மந்திரி சோதிக்கிறாங்க. இப்படி வீட்டுக்குள்ளே இந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம். ரெப்பமாறுதான் வரணும், அவங்கதான் ஓதணும், அவங்கள வாய்தான் படுவோனும் என்ற கட்டாயம் எதுவும் கிடையாது. அடுத்ததாக இந்த கண்ணூறு எப்படி சொற்றுகிறது? அல்லாஹுடைய நாட்டப்படிதான், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம ஒன்று நடக்கதில்லை. அல்லாஹுடைய நாட்டப்படி ஒரு ஆளுகிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு கண்ணூறு எப்படி தொற்றுது, இத பத்தியும் உலமாக்கள் விளக்கமாக தனியே பேசிக்கிறாங்க. இந்த கண்ணூரினால அடுத்தவங்களுக்கு எப்படி பாதிப்புகள் ஏற்படுகிறது? இந்த முதலாவது பொறாமைக்காரனின் கண்களில் இருந்து வெளிப்படும் விஷத்தன்மை கொண்ட கதிர்கள் மற்றவரின் உடலை ஊடுருவி தாக்குவதன் மூலம் மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். விஞ்ஞான ரீதியாகவும் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்ணூறு ஒரு மனிதனுடைய பார்வையால அடுத்த மனிதனுடைய மைண்ட ரீட் பண்ணலாம், அடுத்த மனிதனுடைய சிந்தனையை கூட கட்டுப்படுத்தலாம் என்பது இன்றைக்கு சயின்டிபிக்கலாக விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பேப்பர்களும் வந்திருக்கக்கூடிய விஷயம், இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பார்வையால கட்டுப்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் மொனிட்டர் ஸ்கிரீனிக்கு, அந்த ஸ்கிரீன்ல நாங்க பார்த்து எங்கட கண் பார்வையால எந்த போல்டரை நாங்க கூர்மையா பாக்குறோமோ, எந்த பைல நாங்க கூர்மையா பாக்குறோமோ அந்த பைல் ஓபன் ஆகும். எந்த போல்டரை நாங்க கூர்மையா பார்த்து எங்கட பார்வையை நாங்க மூவ் பண்றோமோ அந்த பைலும் மூவ் ஆகும். இப்படி எங்கட பார்வையால கூர்மையான பார்வையால கட்டுப்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டரும் இன்றைக்கு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மனிதனுடைய பார்வைக்கு பெரிய ஒரு சக்தி உண்டு இருக்குது, மனிதனுடைய பார்வைக்கு பெரிய ஒரு சக்தி உண்டு இருக்குது என்ற விஷயம் விஞ்ஞான ரீதியாக கூட இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை ஆரம்ப காலத்துல உலமாக்களும் எழுதிக்கிறாங்க, கண்ணூருடைய தாக்கம் இப்படித்தான் நடக்குது, அதுதான் எழுதப்பட்டிருக்குது. பொறாமைக்காரனின் கண்களில் இருந்து வெளிப்படும் விஷத்தன்மை கொண்ட கதிர்கள் மற்றவரின் உடலை ஊடுருவி தாக்குவதன் மூலம் மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இமாம் ஹாபிப் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவங்களும் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாப் எழுதுறாங்க, பல உலமாக்கள் இது சம்பந்தமாக கருத்து சொல்லிக்கிறாங்க. பொறாமைக்காரன் அல்லது கண்ணூர் படக்கூடியவர் இவருடைய கண்ணில இருந்து வெளிப்படக்கூடிய விஷத்தன்மை கொண்ட அல்லது சூடான கதிர்கள் அடுத்த மனிதனுடைய உடம்ப தாக்குது, உடம்புக்குள்ள ஊடுருவுது. இதன் காரணமாக அடுத்தவர்களுக்கு பாதிப்புகள், அடுத்தவர்களுக்கு நோய்கள் ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக சில ஆட்களுடைய வாக்கு கூட வைக்குது. சில ஆட்கள் சொல்றாங்க, நான் இன்னொரு ஆளை பார்த்து பொறாமப்படக்கூடிய நேரத்தில் அல்லது ஒரு அழகான ஒன்றை பார்த்து எனக்கு உள்ளத்துல ஏக்கம் வரக்கூடிய நேரத்துல என்னுடைய கண்களுக்கு உள்ள இருந்து ஒரு சூடு வெளியே போற மாதிரி இருக்குது, என் கண்களுக்குள்ள இருந்து ஒரு சூடு வெளியே போற மாதிரி இருக்குது. உலமாக்கள் எழுதுறாங்க, இதுதான் பொறாமைக்காரனுடைய கண்ணூறு படக்கூடியவனுடைய கண்கள்ல இருந்து அடுத்தவங்களை தாக்கக்கூடிய கதிர்கள் இதுதான், அலைகள் இதுதான். இதன் மூலமாக அந்த பாதிப்பு அடுத்தவங்களுக்கு ஏற்படுகிறது. விஞ்ஞான ரீதியாக கூட இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான ரீதியாக ஆழமான ஆய்வுகள் விளக்கங்கள் எல்லாம் இந்த தலைப்புல இன்றைக்கு அறிஞர்களால எழுதப்பட்டிருக்குது. மனிதனுடைய கண் பார்வையின் ஊடாக மின்காந்த அலை அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் மின்காந்த அலைகள் மனிதனுடைய பார்வையால வெளிப்படுத்தலாம். இதுக்கு மெஸ்மரிசம் என்ற ஒரு பெயரோடு நீக்குது. எங்களுடைய பார்வை சில ஆட்களுக்கு இதுல கூடுதல் பயிற்சி நீக்குது. அவங்களுடைய பார்வையால அடுத்தவங்களுடைய சிந்தனையை கட்டுப்படுத்தலாம். அவங்களுடைய பார்வையால அடுத்தவங்களுடைய நடவடிக்கைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அவங்களோட பார்வையினால சில விஷயங்களை முன்னால செய்யலாம். இப்படி அந்த பயிற்சிகள் கூட இன்றைக்கு விஞ்ஞானிகளால நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்குது. எனவே கண்ணூரும் இதை போல ஒன்றுதான். எங்கட கண்ணின் மூலமாக வெளிப்படக்கூடிய தாக்கம் அந்த அலைகள் அடுத்தவங்களை பாதிக்குது. இது ஒரு விதம். அப்போ ஒரு கேள்வி உடைகளுக்கு வரும், அப்ப கண் பார்வை இல்லாதவன் சில ஆக்கங்கள் கண்ணேயிக்காது. அப்ப கண்களின் மூலமாக மட்டுமல்ல, கண்களினாலோ இதான் இரண்டாவது முறை, கண்களினாலோ ஏனைய உறுப்புகளினாலோ மட்டுமல்லாது உள்ளத்தில் மட்டும் உள்ளத்தில் மட்டும் ஏற்படும் உணர்வுகளின் மூலமும் மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். அப்பாதிப்புகள் உடல் ரீதியாக மட்டுமல்லாது ஏனைய அமைப்புகளிலும் ஏற்படலாம். அப்ப கண்ணூர் பக்கத்தால அடுத்தவர்கள உடம்புல நோய் வரும் என்றது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக கூட அடுத்தவர்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம், வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படலாம், அல்லது திறமையில குறைவு ஏற்படலாம். இப்படி உடல் ரீதியாக மட்டுமல்லாது அல்லாஹுடைய நாட்டப்படி அடுத்தவர்களுக்கு வேற அமைப்புகள்லையும் எங்களோட உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மனசஞ்சலம் மன ஏக்கம் இதனால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். பொறாமைக்காரர்கள் மற்றும் எதிரிகளிடத்தில் இருந்து மட்டுமல்லாது ஏனையவர்களிடத்தில் இருந்தும் கூட எனக்கு கண் திருச்சி தொற்று ஏற்படலாம். நாங்க ஒரு நாள் நினைக்க கூடாது எங்களுக்கு கண்ணூருடைய தாக்கம் அடுத்தவங்களால வாரது அவன் பொறாமைக்காரனாக இருந்தா மட்டுமல்ல. உதாரணமாக பக்கத்து வீட்டுல எங்கட கோபக்காரன் உராளிக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எங்களுக்கும் இடையில சண்டை, அல்லது வகுப்புல எங்களுக்கும் அடுத்த ஆளுக்கும் இடையில சண்டை பிரச்சனை, வியாபாரத்தில் அடுத்தவரோட முரண்பாடு, இப்படி எங்கட எதிராளிகள் எங்கட விரோதிகள் அல்லது எங்கள் மீது பொறாமைப்படக்கூடியவர்கள் இவங்களால மட்டுமல்ல எங்களுக்கு கண்ணூர்வானது. கண்ணூரு பாலிசிங்கள் நல்லடியார்கள் அவங்களுக்கு இருந்தும் எங்களை தாக்கலாம். அதுதான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, ஏனையவர்களிடத்தில் இருந்தும் கூட எனக்கு கண் திருச்சி தொற்று ஏற்படலாம். என்னை விரும்பும் நல்லவர்கள், அவங்க மோசமான ஆட்கள் அல்ல. எனவே கண்ணூருக்கும் அவர் மோசமானவர் என்றதுக்கு மேல சம்பந்தம் கிடையாது. உதாரணம், சில ஆட்கள்ல கண்ணிக்குது அவர் பெரிய ஒரு காலியான மனிதர், அஞ்சு நேரம் பேருதலா சொல்லக்கூடியவர், சிக்கரோட இருக்கக்கூடியார், ஒரு தாலியாக மனுஷர். அப்படி இருந்தாலும் அவருடைய கண் ரொம்ப பயங்கரமான, அவருடைய கண் மிக பயங்கரமானது. அப்ப எங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து கண்ணூறு ஏற்படுமோ ஏற்பட்டால் அவங்க எங்களோட விரோதிகள் என்று அடையாளம் அல்ல, விரோதிகளால மட்டும்தான் எங்களுக்கு கண்ணூறு வரும் என்றது அல்ல. எங்களை விரும்பக்கூடிய எங்களோட முகப்பத்தாக பழகக்கூடிய ஆட்கள், எங்களோட முகப்பத்தாக பழகக்கூடிய ஆட்கள் நல்லவர்கள், அவர்களுக்கு இருந்தும் எங்களுக்கு கண்ணூறு ஏற்படலாம். நல்லவர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், இது மட்டுமல்ல எங்கட கண்ணூறு எங்களையே பாதிக்கலாம். எங்கட கண்ணூறு எங்களுக்கு படும். உதாரணமா கண்ணாடிக்கு முன்னால பேசி நிற்கிறார். இன்றைக்கு பொதுவா வாலிபர்கள் யுவதிகள் சின்ன வயசுல மிச்ச நேரம் கழிக்கிறது கண்ணாடிக்கு முன்னாடி. கண்ணாடிக்கு முன்னால இருந்து அங்கள திரும்பி பார்த்து இங்கள திரும்பி பார்த்து கண்ணாடிக்கு முன்னால இருந்து இந்த முடி எவ்வளவு அழகா இருக்குது, முகம் எவ்வளவு அழகா இருக்குது, இந்த உடுக்கலுக்கு எப்படி மெச்சாகுது ஃபிட் ஆகுது, இப்படி எங்கள் மீது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆச்சரியம் அந்த வியப்பு இதுவும் எங்கட கண்ணும் எங்களை தாக்கும். எனவே கண்ணாடியில் எழுதி வைக்கவரும் எப்போ மாஷா அல்லாஹ் லா குவத இல்லாபில்லாஹ், மாஷா அல்லாஹ் லா குவத இல்லாபில்லாஹ், அல்லது லா ஹவ்ல வலா குவத இல்லாபில்லாஹ். கண்ணாடியில் எழுதி வைக்கவரும், அல்லது கண்ணாடியில் இஸ்திகர் ஒட்டி வைக்கவரும், கண்ணாடி பாக்குற நேரத்தில் அதை பார்த்துறோம் நாங்க முதலாவது அப்ப கண்ணூரு எங்களுக்கு ஏற்பட்டது விரோதிகளிட்ட இருந்து மட்டுமல்ல, ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு உஸ்தாத் எப்போ தன்னுடைய மாணவர்கள் நல்லா படிக்கணும் என்று மாணவர்கள் நல்லா வரணும் என்று விரும்பக்கூடிய ஆட்கள் ஆசிரியர்கள், ஒவ்வொரு நல்ல ஒரு மாணவர் நீக்கிறார், இந்த முறை எப்படி வாக்களித்திருக்கிறார் என்ற அந்த ஆச்சரியம் அந்த வியப்பு, இது கண்ணூராக அவனை பாதிக்கலாம், கண்ணூராக அவனை பாதிக்கலாம். உதாரண பெற்றோர்கள் என்ற புள்ள எவ்வளவு எனக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய புள்ள, பெற்றோருடைய தாயுடைய கண்ணூறு புள்ளைய தாக்கும், பெற்றோருடைய கண்ணூறு புள்ளைய தாக்கும். எனவே கண்ணூர் என்றது யாருக்கிட்ட இருந்தும் எங்களை பாதிக்கலாம், யாருக்கிட்ட இருந்தும் எங்களுக்கு தொற்றலாம். இப்ப அடுத்த கேள்வி, இந்த கண்ணூரில் இருந்து அப்படி என்றால் நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணும், கண்ணூர் எந்த வழியில வருகிறது தெரியாது, அவனா எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நாங்க என்ன செய்யணும். இதுக்கு முதலாவது விஷயம், யாருடைய கண்களுக்கு இப்படியான சக்தி இருக்கிறதோ, சிலாவுகளுக்கு அனுபவ ரீதியாக அவங்களை பத்தி தெரியும், சிலாவுக்கு சிலாக்க சொல்லுவாங்க பழைய ஆளுக்கள், யார்த நாக்கு கருப்போ இவர்த வார்த்தை படிக்கும், கருப்பு நாக்குக்காரன் கிட்ட பார்த்து பேசு, சிலாவுக்கு வாயை திறப்போ தயவு செஞ்சு நீ மட்டும் வாயை திறந்துறாத, நீ வாயை திறந்தா படிச்சிடும். இப்பதான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிறாரு, ஓஹோட கடை செய்து கொண்டிருக்குது, பாரத்தோட கடற்கார சொல்லுவாரு தயவு செஞ்சு மாட்டாந்தான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பி, உன் கருப்பு நாக்கு நீ சொன்னா படிச்சிடும், எப்படி யாவான ஊகோடு போகுதுனா என்று வாயை திறந்தா அதோட முசீபத் ஆரம்பம். அத போல சில ஆசிரியப்பாங்க, அவங்கள கண்ணுக்கு சக்தி இருக்கிறது அவங்களுக்கு தெரியும், முன்னால சொல்லப்பட்ட உதாரணங்களை போல அவங்க அடுத்த ஆளுக்கான சொல்லி அனுப்புவாங்க, இந்த ஒட்டகம் இந்த இடத்துல பெய்து முழு இறக்கி எடுத்து கொண்டு வாங்க, ஏன்னா என்னுடைய கண்ணால தான் பார்த்துட்டேன், நான் கண்ணால அந்த ஒட்டகத்தை தின்றுட்டேன், இப்ப இப்படியும் இறச்சி எனக்கு வந்து சேரும். இதை போல சில ஆளுக்களுக்கு தெரியும் என்னுடைய கண் பயங்கரமானது, இந்த கண்ணூருடைய பவர் எனக்கு இருக்குது, என்னுடைய கண்ணால அடுத்தவங்களை தின்னலாம் என்று யாருக்கு தன்னை பத்தி தெரியுமோ அவங்க என்ன செய்யணும், தயவு செஞ்சு அப்படி யாருக்காவது தன்னுடைய சுயரூபம் தெரியுமட்டா, நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரம் எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தைய வாய்க்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க, வாய்க்கு மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தைய பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. சொந்த புள்ளைய பாக்குறார் மாஷா அல்லாஹ் புள்ள நல்லா தின்னுது, மாஷா அல்லாஹ் புள்ள நல்லா படிக்குது, மாஷா அல்லாஹ் புள்ள நல்லா அழகாயிக்குது, மாஷா அல்லாஹ் வீடு அழகாயிக்குது, மாஷா அல்லாஹ் நல்லா வேலை செய்யறீங்க, ஒவ்வொரு வார்த்தையோட பாராட்டு வியப்பு ஆச்சரியம் அடுத்தவங்களை பார்த்து நாங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அந்த ஒவ்வொரு விஷயத்த நாங்க சொல்லக்கூடிய நேரத்திலையும் பார்க்கக்கூடிய நேரத்திலையும் எங்கட வாயோட மாஷா அல்லாஹ், எங்கட உள்ளத்துல மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நாங்க பழக்கப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு மாஷா அல்லாஹ் மட்டுமல்ல பல வார்த்தைகள் ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்குது, உதாரணமாக தபாரக அல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ. அடுத்து இரண்டாவது மாஷா அல்லாஹ் லா குவ்வத இல்லா பில்லாஹ். அடுத்தது பாரக அல்லாஹு ஃபீ, அல்லாஹும்ம பாரிக் அலை. இப்படியான வார்த்தைகள் இதெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஹதீஸ்கள்ல கற்று தந்திருக்கிறாங்க. எனவே யாருக்கு தன்னுடைய சுயரூபம் இப்படி இருக்குது என்று தெரியுமோ அவங்க இந்த முறையை கையாண்டு கொள்ளணும். அடுத்தது ரெண்டாவது, அப்படியான ஆட்களுக்கிட்ட இருந்து எங்களை நாங்க பாதுகாக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், அடுத்தவங்களுடைய கண்ணுடைய பாதுகாப்புல இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், நாம் பாதிக்கப்படாமல் இருக்க கீழ் வரும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். முதலாவது காலை மாலை பாதுகாப்பு துவாக்களை ஓதல். இரண்டாவது எமது உடல் அழகையும் பலத்தையும் முடியுமான வரை மறைத்தல், முடியுமான அளவு எங்கட உடல் அழகு பலம் அல்லது எங்களுடைய வீடு அல்லது எங்களுடைய திறமைகள் இவைகளை முடியுமான அளவு நாங்க மறைக்கணும். மூன்றாவது மற்றவர்கள் வியக்கும் வகையில் எமது நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளாதிருக்க, அடுத்தவர்களுக்கு பொறாம வரக்கூடிய அமைப்புக்கு, அடுத்தவர்களுக்கு எங்களை பார்த்து வியப்பு வரக்கூடிய அளவுக்கு எங்களோட திறமைகளை நாங்கள் வெளிப்படுத்த கூடாது, எங்கட நடவடிக்கைகளை அமைச்சு கொள்ள கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி, நீங்க ஒரே வழியால எல்லாரும் போக வேணும், சில வாக்கு மாறிப்பாங்க, என்ன செய்வாங்க, ஒரே ஆட்டால தன்னுடைய ஏனெட்டு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போவாங்க, ஒரு இடத்துல போய் திறங்குவாங்க, கேட்பாங்க எல்லாம் கூட பிள்ளையாரா என்று சொல்லி ஒரு ஆள் வாயை திறந்தா போதும், எல்லாம் ஒரு பிள்ளைகளா சொல்லி வாயை திறந்தா அதோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அஞ்சு உள்ள படுத்த படுத்தியா இருக்கும், ஒரு செலவேக்குள்ள மருந்துக்கு 10,000 செலவழிச்சிருவாரு, அந்த அளவுக்கு கண்ணுடைய தாக்கம் நீக்குது. ஏன்னா இப்படியான இடங்களை விட்டு நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், இது கண்ணூர்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கான முறை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு பார்க்கலாம், இமாம் பகவதி ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய சரகத்துக்குண்டான கிதாப் எழுதுறாங்க, அதற்கு உஸ்மான் அக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பாக்குறாங்க, ஒரு அழகான ஒரு புள்ள, சின்ன வயசு 5-6 வயதுல ஒரு அழகான புள்ளைய பாக்குறாங்க, ரொம்ப அழகாக அந்த புள்ளை இருக்குது. உடனே ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வந்து இந்த புள்ளையனுக்கு இப்படி அலங்கரிச்சு வைக்கலான, அந்த புள்ளையில கலத்துல கருப்பான ஒரு கோடன்னு போடுங்க, அல்லது முகத்து கிட்ட கருப்பான ஒரு கோடனை போடுங்க. இப்ப அந்த புள்ளையோட அந்த அழகு இந்த கருப்பு கோட்டால அலங்கோலப்படுத்தப்படும், இப்ப அந்த புள்ளையோட அழகு மக்களை தாக்காது, இதனால அடுத்தவங்களுடைய கண்ணூர் பிள்ளைக்கு படாது. இதனாலதான் படையாக்கள் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகள் அழகாய்க்கிற பிள்ளைகளுக்கு கருப்பால கன்னத்துல ஒரு பொட்டொண்டை வச்சு அந்த பொட்டை கொஞ்சம் கையால இழுத்துடுவாங்க, அந்த பொட்டை கொஞ்சம் இழுத்துடுவாங்க, அந்த மைய கொஞ்சம் அந்த புள்ளையோட புள்ளையோட முகத்தை பாக்குறதோட அதை கொட்டுதான் அவங்கள்ட்ட கண்ணுக்கு விளங்கும். ஒரு அழக பாக்குற நேரத்துல அலங்கோலம் தான் முதலாவது கண்ணுக்கு விளங்கும், இப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த புள்ளைய கண்ணூர் தாக்காது. எங்க அடிப்படையில் ஆகிறது உஸ்மான் அப்பா ரலியல்லாஹு அவங்க இப்படி ஒரு வழிகாட்டுதல் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அதே போல அல் முகன அல் சிந்தி ரஹிமஹுல்லா என்ற ஒரு அறிஞர் ஆரம்ப காலத்தில் இருந்தாரு, இவர் அந்த காலத்துல ரொம்ப அழகான ஒரு ஆளாக இருந்தார். இவர் என்ன செய்வார்னு சொன்னால், வெளியில போக வரக்கூடிய நேரத்தில எல்லாம் போக வர நேரத்தில எல்லாம் தன்னுடைய தலைய ஒரு தலப்பாவால மூடிக்கொண்டுதான் போவாது வருவார். இதனாலதான் அவருக்கு அல் மூப்பனியா தலையை மூடிக்கொண்டவர் எந்த பட்டப்பேறு வாரத்திலும் காரணம் இதுதான். அந்த அளவுக்கு தன்னுடைய அழகினால அடுத்தவர்கள கண்ணூர் தன்னை பாதிச்சிடக் கூடாது என்றதுக்காக வேண்டி இப்படியான பாதுகாப்பு முறைகளை கையாண்டிருக்கிறாங்க. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, எமது கண்களால் பாதிக்கப்பட்டதாக யாராவது எம்மிடம் முறையிட்டு அதற்கான சிகிச்சைக்காக எமது உடல் உறுப்புகளை கழுவி அந்த தண்ணீரை தருமாறு கோரினால் அதற்கு நாம் உடன்படல். இது ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கண்ணூருடைய ஒரு சிகிச்சை முறை. குணமாக எழுதுறாங்க, அப்படி யாராவது வந்து கேட்டால் நாங்கள் செய்யறது வாஜிபும் கூட. ஹதீஸ்ல வருகிறது, ஒரு நாள் ஹஜ்ரத் ஸஹ்லிபுல் ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவர்களோடு ஒரு பிரயாணம் செலுத்திக்கிறாங்க மக்காவில். ஸஹ்லிபுல் ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் கடவுளை குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. குளித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல ஆமீர் இப்னு ரபியா என்ற ஒரு மனிதர் அந்த சஹாபிய பாக்குறாங்க. அவங்க ஒரு அழகான சஹாபி, நல்ல அதே போல உடல் பலமும் உள்ளவர். அவரை பார்த்த ஆமீர் இப்னு ரபியா என்று சொன்னவர், அவர் சொன்னாரு, இவரை போல நல்ல உடல் வலிமை உள்ள அழகுள்ள ஒரு ஆம்பளை நான் பார்த்ததே கிடையாது என்று தன்னுடைய வியப்ப ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார் ஆமீர் இப்னு ரபியா என்றவர். உடனே ஸஹ்லிபுல் ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு காய்ச்சல் பிடிச்சிட்டது, படுத்தபடியா மாறிட்டாங்க, கண்ணாலேயே விழுத்தாடி போட்டாரு, கண்ணாலேயே ஆட செஞ்சு போட்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வருகிறார், யா ரசூலல்லாஹ், ஸஹ்லிபுல் ஹுனைஸ் படுத்தபடியா இருக்கிறார், தலையை தூக்கி கொடுக்கிறார், அவர் தன்னுடைய பெட்ல இருந்து தலைய தூக்கி கொள்ளாத அளவுக்கு படுத்தபடிக்கு அழிக்கிறாரு. என்னண்டு வந்து பாருங்க,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அவர் குளிக்கிற நேரம் யாராவது அவரை பார்த்தாங்களா? அவர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆவிருதுல் ரபியா என்று பார்த்து இப்படியான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உடனே ஆவிருதுல் ரபியா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அனுப்பினாங்க, இங்க வாங்க. சொன்னாங்க, ஏன் பாப்பா பார்வையால் அடுத்தவங்களை கொள்றீங்க? பார்வையால ஏன் அடுத்தவங்களை தின்றீங்க? உங்களோட கண்ணூர் அவங்களோட வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி யாராவது உண்மையில அடுத்தவங்களை பார்த்து உங்களுக்கு வியப்பு ஏற்படலாம், அதுல தவறு இல்லை. உங்களை விட திறமையாகிக்கிறாரு, அழகாகிக்கிறாரு, செல்வந்தராகிக்கிறாரு, அடுத்தவரை பார்த்து ஆச்சரியம் உங்களுக்கு வரலாம். அப்படி வந்தால் நீங்க உடனேயே என்ன செய்யணும்? தபரீக் செய்யணும். அத்தபரீக் என்றால் என்ன? முன்னால சொல்லப்பட்ட நாலு துவாக்கள்ல ஏதாவது ஒன்றை நீங்க ஓதிக்கோங்க. மாஷா அல்லாஹ் அப்படி சொல்லிக்கோங்க. ஏதாவது ஒரு துவாவை சொல்லி எவ்வளவு அழகாய்க்கிறீங்க மாஷா அல்லாஹ், அதுக்கு எவ்வளவு திறமையாய்க்கிறாரு மாஷா அல்லாஹ். இப்படி இந்த தபரீக்குடைய வார்த்தைகள் ஏதாவது ஒன்று சொல்லி இருக்கலாமே, அதை சொல்லாம நீங்க வாய துறந்தீங்க. ஆளை பாருங்க, படுத்த படுக்கை ஆய்க்கிறாரு. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப இதுக்கு ஒரு சிகிச்சையும் நீங்குது, இதுக்கு இப்ப ஒரு மருந்தும் நீக்குது. யாரு கண்ணூறு பட்டாரோ அந்த ஆவிருக்கும் ரபியா, அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட முகம், கை கால், உங்களோட உடம்பு இதெல்லாத்தையும் கழுவி அந்த தண்ணிய ஒரு கோப்பையில கொண்டுவாங்க. ஒரு வாளியில அந்த தண்ணிய கொள்வாங்க. யார தண்ணி? யாரு கண்ணூறு பட்டாரோ, கண்ணூறு பட்டவர் தன்னுடைய முகம், கை கால்கள், உடம்பு இவைகளை கழுவி கழுவியில தண்ணிய ஒரு வாளியில கொண்டுவாங்க. அவர் குளிச்ச மேல் கழுவியில அந்த வாளி தண்ணியை கொண்டு வந்து தகுதிபுர குடை என்ற அந்த சஹாபி, கண்ணூரால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கை அழிக்கக்கூடியவர், அவரை எழுப்பி நிப்பாட்டி முன்னால பின்னால தலையில ஊத்தினாங்க தண்ணிய. ஊத்தினத்தோட படுக்க படுக்கையாயிருந்தவர் எழுப்பிட்டாரு. அவருக்கு பூரண சுகம் கிடைச்சிட்டது. முஸ்லக் அஹமது என்ற ஹதீஸ் கிதாபுல இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணூருக்கான சிகிச்சை இதுதான். ஒரு ஆள் சொல்றாரு, நான் அன்றைக்கு எங்க ஊட்டுல நல்ல பசுந்தாக சட்டையுள்ள கட்சி கொண்டிருக்கிற நேரம் நீங்க வந்தீங்க, வந்து நல்ல பசுந்தடா என்று சொல்லிட்டு போனத்துல இருந்து எனக்கு மேல் கை வருத்தம், மெஷின்ல ஈக்குவல் விருப்பம் இல்லை. நான் நினைக்கிறேன் உங்களோட கண்டால் என்ன சிந்திக்குது, உங்களோட கண்டால்தான் எனக்கு பாதிப்பு வந்திருக்குது, எனவே நீங்க கொஞ்சம் மேல் கழுவி உங்களோட தண்ணியை தாங்க என்று சொல்லி கேட்டால் அவங்க அந்த வேலையை செஞ்சு கொடுக்கிறது வாஜிப், கட்டாயம். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவிரும் ரதியாவுக்கு சொன்னாங்க, நீங்க உங்களோட மேல கழுவி தண்ணியை கொடுவாங்க. அப்படி யாராவது எங்கள்கிட்ட வந்து சொன்னால் நாங்க கோபப்படாம, நான் அப்படி அடுத்த ஆள கண்டாள திருந்தவன் அல்ல, எனக்கு அப்படி கிடையாது, நாங்க சண்டை பிடிக்காம யாராவது எங்கள்கிட்ட வந்து சொன்னால் நாங்க அதுக்கு உடன்பட்டு உதவு எடுத்து அல்லது மேல கழுவி அந்த தண்ணியை நாங்க கொடுக்கணும். அந்த தண்ணிய எங்கட கண்ணால பாதிக்கப்பட்டவர், அதனால அவருடைய மேல கழுவி கொண்டால் அவருக்கு அந்த கண்ணூரில் இருந்து சிகிச்சை கிடைக்கும். இது ஹதீஸ்ல சொல்லப்பட்ட நிவாரண முறைகள்ல ஒன்று. இமாம் இப்னு அப்துல் பர், இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர், இமாம் குர்துபி போன்ற பல உலமாக்கள், முஹத்தித்தீன்கள், இப்படி யாராவது எங்கட கண்ணால பாதிக்கப்பட்ட ஒருவர் எங்கிட்ட வந்து மேல கழுவி தண்ணி கேட்டால் நாங்கள் கொடுக்கிறது வாஜிப், கட்டாயம் கொடுக்கணும் என்ற கருத்தை கிதாபுகள்ல எழுதிக்கிறாங்க. இது கண்ணூரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்யப்படக்கூடிய சிகிச்சை முறைகள்ல ஒன்று. அதே போல இந்த கண்ணூர் சம்பந்தமாக இது வெறும் ஒரு தியரி மட்டுமல்ல, நாங்களும் எங்கட அனுபவ ரீதியான வாழ்க்கையில நிறைய சம்பவங்களை, நிறைய நிகழ்ச்சிகளை எங்கட வாழ்க்கையில எங்கட குடும்பத்துல நாங்க பாத்திக்கலாம். அதே போல வரலாற்றிலையும் நிறைய விஷயங்கள் இப்படி நடந்திருக்குது. அதன் ஒன்றுதான் இப்ப சொல்லப்பட்ட ஆமிரு ரபியா தகுதிபுர கொலை, இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த சம்பவம். அதே போல அதற்கு தாஜிபுர் அலி அப்பா ரவியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் ஹசரத் சாஜித் நபி அப்பா கூஃபாவுடைய அமீராக இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் தன்னுடைய
குதிரையில வேகமாக வானத்தை கண்டு ஒரு மூதாட்டி பொம்புல ஒரு பொம்புல எங்களுடைய அமீர் எவ்வளவு பலசாலியாயிருக்கிறாரு, எவ்வளவு அழகாயிருக்கிறாரு சொல்லி வாயை திறந்ததுதான் சாலிபின் அபி அப்பாஸ் வீட்டுக்கு போனாரு. படுத்த படுக்கையாக மாறிட்டாரு. அதுக்கு பின்னால செய்தி கேள்விப்படுகிறது, ஏ அமீர் பொங்கலை பார்த்து இந்த பொம்புல வாயை திறந்தா, அந்த பொங்கலே கண்ணு ஊருதா என செய்தி கேள்விப்பட்டதோட அவர் சாதிபின் அபி அப்பாஸ் ஆள் அனுப்பினாங்க. அந்த பொம்பளையை மேல கழுவி கொண்டு வாங்க, கழுவி கொண்டு வந்தாங்க. அந்த தண்ணியால இவங்க மேல கழுவினாங்க, முகத்தை கழுவினாங்க, அதோட இவங்களுக்கு சுகம் கிடைத்தார். அதே போல ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் உமையாக்களுடைய காலத்துல இருந்து ஒரு பிரபலமான கலீஃபா, அந்த கலீஃபா குங்கலி ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், இவரும் ஒரு பிரபலமான ஒரு கண் திருஷ்டிக்காரர் தான். அடுத்த முறையில கண்ணால தின்னக்கூடியவர் சாலிப் இப்னு அப்துல்லா இப்னு உமர், ஹசரத் அப்துல்லா இப்னு உமருடைய மகன், ஹசரத் உமருடைய பேரர் சாலிப். இவர் ஒரு முஹத்தித் சாலிப் இப்னு அப்துல்லா இப்னு உமர். ஒரு நாள் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் இவர் ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்தில் ஹஜ்ஜை முடித்து கொண்டு மதீனாவுக்கு வந்தார். மஸ்ஜித் நபவியில சாலிப் இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரஹிமஹுல்லா அவருக்கு அந்த நேரம் 70 வயது அந்த வயோதிபர் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார். வந்த அந்த வயோதிபர் சஹாபியுடைய மகன் அவரை பார்த்து ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அந்த கலீஃபா பார்த்து சொன்னாரு, இந்த வயசிலையும் இவ்வளவு திராகரமா இருக்கிறாரு, இந்த வயசிலையும் இவ்வளவு பலத்தோட இருக்கிறாரு என்று வாயை திறந்தாரு. அதோட வீட்டுக்கு போன சாலிபு அப்துல்லா ரஹிமஹுல்லா காய்ச்சல் குடிச்சிட்டது, படுத்த படுக்கே ஆயிட்டாரு. உலமாக்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்க, ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் மதீனாவில இருந்து போக முன்னால அந்த சாலிப் இப்னு அப்துல்லா இப்னு உமருக்கு ஜனாசா தொழுக நடத்தப்பட்டது. ஊத்தாயிட்டார் அந்த காய்ச்சல். இப்படி கண்ணால கொல்லக்கூடிய ஆட்கள் நிக்கிறாங்க, கண்ணால பார்த்து வாயை திறந்தா அடுத்த ஆட்கள் மௌத்தாகும் வரைக்கும் படுத்த படுக்கையா மாறிடுவாங்க, இப்படியான ஆட்களும் நிக்கிறாங்க. அதே போல இமாம் காவிய ஹுசைன் ரஹிமஹுல்லா இவங்க ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. முன்னைய ஆரம்ப கால நபிமார்கள் ஒருத்தர், அந்த நபி பார்த்தாரு என்னுடைய சமூகத்தில ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் தன்னுடைய சமூகத்தை பயானந்து கூப்பிட்டாரு, பெரும் கூட்டம் வந்திருந்தது. இவ்வளவு பெரிய கூட்டம் என்னுடைய சமூகம் என்னுடைய உண்மத்தான்னு சொல்லி இவருக்கு வந்த அந்த வியப்பு, தன்னை ஏற்றுக்கொண்ட உண்மத்தினர்கள் இவ்வளோ அதிகமிக்கிறாங்களா என்று வந்த வியப்புடைய அந்த கண்ணூருடைய பாதிப்பு. அடுத்த நாள் என்ன நடந்தது சொன்னால், 100,000 பேர் ஒரே நாள்ல உட்பார்த்தாங்க, அந்த உண்மத்தில 100,000 பேர் ஒரே நாள்ல உட்பார்த்தாராங்க. அடுத்த நாள் காலையில முறையிட்டார், யா அல்லாஹ் என்ன சோதனை இது, ஒரே நாள்ல 100,000 பேர் என்னுடைய சமூகத்துல உட்பார்த்தாயிட்டாங்களே. அல்லாஹ் சொன்னார், உங்களோட கண் தான் அவர்களை பாதித்தது, நீங்க கண்ணூர் பண்ணீங்களே, நீங்க அவங்களை பாக்குற நேரத்துல பாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை பாவிக்க இல்ல, நீங்க தபிரிக்கூடிய வார்த்தையை பாவிக்க இல்ல, ஒரு கண்ணால திண்டு போட்டீங்க, அதுதான் இந்த பாதிப்புக்கு காரணம் என்று சொல்லி அல்லாஹ் அந்த நபிக்கு வழி அறிவிச்சார். அதே போல இமாம் ஜமீரி ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய ஹயாத்துல் ஹைவான் என்ற கிதாப் ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. குராசான்ல ஒரு ஆள் இருந்தார், அவர் பெரிய கண்ணூருக்காரர், யார பார்த்தாவது இவர் கண்ணூர் பட்டால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்ப அவர் ஒரு நாள் உட்கார்ந்து படிக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு ஒட்டக கூட்டம் மேய்ச்சலுக்காக போய்கொண்டிருக்கிறேன், ஒரு ஒட்டக கூட்டம் ஒரு ஒட்டக வந்த மேய்ச்சலுக்காக போய்கொண்டிருக்குது. அவர் தன்னுடைய கூட்டாளிகளை பார்த்து கேட்டாரு, ஒரு ஒட்டக கூட்டம் போகுதானே. அடுத்தவங்க சொன்னாங்க, ஓ எங்களுக்கு விளங்குது. கேட்டாங்க, இதுல உங்களுக்கு விருப்பமான ஒரு ஒட்டகத்தை காட்டுங்க, நல்ல கொழுத்த நல்ல பருத்த நல்ல இறைச்சி டேஸ்டாக எந்த ஒட்டகத்தை நீக்கும், நீங்க எந்த ஒட்டகத்துல இறைச்ச சாப்பிட விரும்புறீங்களோ அந்த ஒட்டகத்தை காட்டுங்க, அதனுடைய இறைச்ச நான் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தாரை நடுக்கல் சொன்னாங்க.
அப்ப கூட்டாளிமார சொன்னாங்க இந்த ஒட்டகம் வந்தீர அந்த ஒட்டகம் நல்லா இருக்கு, அத எங்களுக்கு நீ சாப்பாடு செஞ்சு தந்தா நல்லா இருக்கு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க.
அவரு என்ன செஞ்சாரு,
பார்வையொண்டு பார்த்தாரு அந்த ஒட்டகத்தை, எந்த ஒட்டகத்தை காட்டினாங்களோ அந்த ஒட்டகத்தை கூர்ந்து பார்த்தாரு. பார்த்த பார்வையிலேயே ஒட்டகம் சுருண்டு முடிஞ்சிட்டது, அந்த ஒட்டகம் இவருடைய கண்ணூரால பாதிக்கப்பட்டு கீழே முடிஞ்சிட்டது. அதே போல இமா இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா இவங்களும் பல சம்பவங்களை தன்னுடைய கிதாபுல எழுதிக்கிறாங்க. இமாம் அஸ்மாயி அவங்க சொல்றாங்க, ஒரு ஆள் எனக்கு சொல்றாரு, அவர் வந்து பெரிய கண்ணூருக்கார், அவர் சொல்றாரு நான் யாரையாவது பார்த்து கண்ணூர் படக்கூடிய நேரத்துல என்ன தெரியுமா எனக்கு எப்படி விளங்குது, என்னுடைய ரெண்டு கண்கள்ல இருந்து சூடு வெளியாகிறத நான் உணர்வேன், அந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கம் என்னுடைய கண்ல இருந்து வெளிப்படுகிறது என்றத அவரே சொல்லி காட்டாரு. அப்ப இந்த அளவுக்கு கண்ணூருடைய பாதிப்புகளால கண்ணூருடைய தாக்கத்தால அடுத்தவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும், இது வரலாற்று ரீதியான உண்மையான விஷயம். எனவே இதுல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கான முறைகள் தான் முன்னால சொல்லப்பட்டது. இதுல விசேஷமாக சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாக கண்ணூரு தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது, பெரிய ஆட்களை விட சின்ன பிள்ளைகளுக்கு இதனுடைய தாக்கம் அவசரமாக படும். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, ஹஜரத் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு, ஹஜரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்களுடைய வீடு, சின்ன பிள்ளைகள் அவங்க மூத்த ஐந்ததுல சகிதாக்கப்பட்டுட்டாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க, ஹஜரத் ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்துல்லா முஹம்மத் அவுன் இந்த மூணு பிள்ளைகளையும் பாக்குறாங்க, மெலிஞ்சி தோளும் முள்ளும் ஒட்டி பேசிக்குது. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இப்படி என்ன காஞ்சி வைத்திருக்கிறாங்களே பிள்ளைகள், என்ன காரணம், வீட்டுல கஷ்டமா சாப்பிடுறது ஒண்ணும் இல்லையா? ஹஜரத் அஸ்மாவின் உமே சொல்றாங்க, யார சொல்லலாம், வீட்டுல அந்த அளவுக்கு கஷ்டம் இல்ல, வீட்டுல மாஷாலா வரக்கத்தை ஆயிக்குது, எவ்வளவு தின்றாலும் உடம்புல ஒட்டுது இல்ல, எவ்வளவு தின்றாலும் இந்த பிள்ளைகளுக்கு நோய் தான், ஒரே படுத்த படுக்கு ஒரே நோய் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன காரணம், ஹஜரத் அஸ்மா அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், என்னுடைய பிள்ளைகளுக்கு அவசரமாக கண்படுகிறது, அடுத்தவங்களுடைய கண் அவசரமாக படுகிறது, இந்த கண்ணுடைய தாக்கத்தான் எவ்வளவு திண்டாலும் உடம்புல விட்டதில்ல, அது மட்டுமல்ல ஒரே நோயோட மெலிந்தவங்களா புள்ளி அணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உண்மைதான், சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாக கண்ணூர் தொற்று, எனவே நீங்க அடிக்கடி பிள்ளைகளுக்கு மந்திரிச்சு ஊருங்க. எனவே தாய்மார்களை கவனம் எடுக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு கிழமைக்கு ஒரு கையாவது மந்தில ஓதி அந்த தண்ணியால பிள்ளைகளை கழுவுங்க. ஒவ்வொரு நாளும் செஞ்சாலும் மிச்சம் அல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு கிழமைக்கு ஒருக்கையாவது மந்தில ஓதி தண்ணீர ஊதி அதனால பிள்ளைகளுடைய முகத்தை கைகாலங்களை கழுவுங்க, மேல் கழுவ கொடுங்க. இதனால பிள்ளைகளை கண்ணூருடைய தாக்கத்தில இருந்து பெரும்பாலும் பாதுகாக்கலாம். இவங்க குறுத்துபி அவங்களும் எழுதுறாங்க, பெரியவர்களை விட கண்ணூருடைய தாக்கம் சின்ன பிள்ளைகளை அதிகமாக பாதிக்கும், எனவே அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்வதும் எங்களுக்கு கட்டாயமானது. எனவே இந்த பாடத்துடைய சுருக்கம், சூனியம் என்பது உண்மையானது, கண்ணூர் என்பது உண்மையானது, இதனால அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம், அடுத்தவங்களுடைய சூனியம் கண்ணூரினால எங்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படலாம், பாதிப்பு ஏற்படலாம். எனவே இதுல இருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக் கொண்டதுக்காக சுன்னத்தான துஆக்களை ஊதுறது, மந்திர் ஊதுறது, குர்ஆன் அதிகமாக ஊதுறது, இந்த சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், இந்த சூராக்களையும் நாங்க அதிகமாக ஊதிக்கொண்டது, இதன் மூலமாக இதனுடைய ஆபத்துகள்ல இருந்து பயங்கரங்கள்ல இருந்து எங்களால பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டு சூராக்களின் மூலம் பூரணமான பாதுகாப்பையும் அதன் மூலமாக பிரயோஜனம் அடைந்தவர்களாகவும் எங்கள் அல்லாஹ் பகுஷி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.